بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة لساني يفقهوا قولي. قال الله تعالى في كلام نبي بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر. قال النبي صلى الله عليه وسلم الكيس من دار نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله وكما قال عليه الصلاه والسلام. الحمد لله الله تعالى سيدي كبير كبير فضل غير درمان فردان مغرب ليت الايمان جماعه لكرد الله رماني لك من غير امر سنجي தமிழிசத்தை அல்லாஹ் தாலா உலகத்துல படைச்ச நோக்கத்தை கொஞ்சம் விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் இதை கொஞ்சம் பேர் தந்திருக்காங்க. அல்லாஹ் அதிகமாக நன்றி செலுத்த பலர் கண்ட தியாகத்துக்கு பின்னால இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறது. பல நாட்களுடைய தியாகம், பல மக்கள்ற கவலை மஷூராக்கள்ற அடிப்படையில அல்லாஹ் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்காங்க. இருக்கிற காலம் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு நல்ல அமல்கள் செய்யறதுக்கு நேரம் எடுக்கிற கஷ்டமான காலம். உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு 24 மணித்தியாலமும் தயார், படைச்ச நோக்கத்தை விளங்குறதுக்கு யாருக்கு தயார் இல்லை. நல்ல விஷயங்களை பேசுற கேட்கிற சபைகளை உட்கார்ந்து மக்களுக்கு பாரமான காலத்துல நம்மளுக்கு தந்தா அல்லாஹ் தாலா எங்களாவட்ட மாளிகையில கொஞ்ச நேரம் அமர செஞ்சிருக்கான். இந்த சபை அந்த இடத்துல பெருமதியான சபை. அல்லாஹ் ஒரு காலம் எங்களோட தியாகங்களை வீணாக்குறது நம்சல்ல அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லிக்காருனாங்க. தெரியும் பயங்கரமான கட்டம் அது. நிலமும் செம்புத்தரையா பேச்சிடும். சூரியன் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு மைல் அளவு, முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வருவது ஒரு ஜானு வருவது ஒரு மைல் என்று வருவது. அந்த இடத்துல ஊராக்கள தலைக்கு நேர சூரியன் நித்தாட்டப்பட்டிருக்கும். இப்ப இருக்கிற சூடு மிகவும் கஷ்டமான காலம். வருங்காலோட வெளியே போக இல்லாம இருக்கு, செருப்பு இல்லாம, அவ்வளவு சூடு. ஆனா இவ்வளவுக்கு மத்தியில சூரியன் 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் அறி, பூமியில இருந்து 15 கோடி கிலோமீட்டர் அப்பால் அறி. இவ்வளவு தூரத்திலிருந்தே இந்த சூடு காலத்துல செருப்பு இல்லாம மண்ல நடக்க இல்லாண்டு சொன்னா ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற சூரியன் செம்புத்தர நம்முடைய நிலப்பாடு எப்படி இருக்கும் தெளிவுபடுத்துறாங்க. அது எப்படியான கட்டம் சொன்னா மக்களை ஒவ்வொரு ஆக்கள் வந்து மஷர் மைதானத்துல ஒவ்வொரு ஆக்கள் செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி வியர்வையால மூழ்கிட்டு சில மக்களுக்கு கரண்டைக்கால் வரைக்கும் வியர்வை மூழ்கிருக்கும், சில மக்களுக்கு முட்டங்கால் வரைக்கும் வியர்வை மூடிருக்கும், சில மக்களை இடுப்பு வரைக்கும் மூடிருக்கும். சரி பண்ண விஷயம் கடைசியா சொன்னாங்க, இன்னும் சில மக்களை வியர்வை இதுவரைக்கும் மூடிருக்குன்னு கையால சைக்கிள் செஞ்சாங்க, வாய் வரைக்கும் வியர்வையால அப்படியே மூழ்கிருப்பாங்க. இப்படியான சட்டத்தில் நம்பிடுச்சிருந்தா கொஞ்சம் பேர் எழுப்பாட்டும் அமர்மையில தீ உஜூஹிஹி முன்னூர், அவங்களோட முகங்கள் அப்படியே பிரகாசத்தீர்ந்து பிரகாசமான முகமுடையவங்களா இருப்பாங்க. ஆனா மனாபிரில்லு முத்துக்களாலான மேடைகள் இருப்பாங்க. மக்கள் வேர்வையில மூழ்கிட்டு இருப்பாங்க. இந்த கட்டம் ஒரு கூட்ட முத்துக்களாலான மேடையில இருப்பாங்க. இந்த நிகழ்வு நினைச்சா சஹாபாக்களுக்கு செல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்து சஹாபாக்கள் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய மக்களா இருப்பாங்க. அவங்க அவங்க ஒன்று சுகதாக்களா இருக்கணும், இல்லாட்டி நபிமார்களா இருக்கணும். உடனே அல்லாஹ்வுடைய செல்லம் சென்னாங்க சஹாபாக்களை பார்த்து, நீங்க நினைக்கிற மாதிரி சுகதாக்களையும் இல்ல நபிமார்களையும் இல்லவங்க. யாரு தெரியுமா செல்லிப்பட்ட நபிசல்ல அல்லாஹ்வுடைய செல்லம் நித்தாண்ட உடனே சஹாபாக்களை கேட்காங்க. அப்படின்னு அந்த கூட்டம் யார் யார சொல்லலாம் கொஞ்சம் செல்லித்தாங்க யாராக்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பல கூட்டங்கள் பல கோத்திரங்கள் பல ஊர்கள் இருந்து இலக்கியா வண்டி ஒன்று சேர்ந்து என்னை பத்தி ஞாபகப்படுத்தி எந்த பேர்ல தெரிஞ்ச மக்கள் சொல்லி நம்சல்லா சொல்லிக்காங்க. அப்படி சொன்ன யாரு எங்கள கொஞ்சம் பேர் இருந்தா கூடியிருக்கும், இப்படியான கூட்டம் தான் நம்சல்லா சொல்லிக்காட்டாங்க. அதனால மக்கள்ற பார்வையில சாதாரண கூட்டம் தான், அல்லாத பார்வையில பெருமதியா நான் சொன்னாங்க. மேலானவர்களே அப்படி சொன்னாத்தாடா அப்படியான சபைகளை உட்கார வச்சு அல்லாஹத்தாடா உலகத்தில எங்களை கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்து அதிகமான நியமத்தில தந்து அனுப்பியிருக்காங்க. அல்லாஹத்தாலா உலகத்தில் எங்களுக்கு செஞ்ச ஆக பெரிய ஒரு நியமத்தான் முதலாவது நியமத் அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கேன். நீங்க ஒவ்வொரு ஆக்களையும் முஸ்லீமா எல்லாம் படைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ் உலகத்தில் எங்களை முஸ்லீமா படைக்கலன்னு சொன்னா மௌத்துக்கு பின்னால் நம்மளோட முடிவு என்ன? நாங்கள் எங்க போயிருப்போம்? நிரந்தர நரகவாதிகள்ன்ற கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்போம். ஆனா அரபுலிசத்து அல்லாஹால இறக்கம் உள்ளவர், யாரும் கேட்கல அல்லாட்ட. கலிமாவுடைய பாக்கியம் தந்து முஸ்லிம்களா படைக்க வச்சு சொர்க்கத்துக்கு சதிரியான கூட்டத்துல சேர்த்து வச்சிருக்க. கலிமா சென்ற ஒவ்வொரு முஸ்லீமும் சொர்க்கம் போற கட்டாயம் தான், நாங்க எல்லா சொர்க்கம் போற கட்டாயம். ஆனா ஒரு மனுஷன் உலகத்துல அல்லாக்கு மாற்றமான முறையில வாழ்றாரா? கலிமா சொல்லிருக்காரு அல்லாக்கு மாற்றமான முறையில வாழ்ந்துட்டாருன்னு சொன்னா, அல்லாட கட்டளையை பால்படுத்திட்டாரு, அல்லாஹ் தடுத்ததை செஞ்சிட்டாருன்னு சொன்னா, இதுக்காக வேண்டிய அவருக்கு அல்லாஹால நரகத்துல கொஞ்சம் நாளைக்கு அவரை தண்டிப்பாள். நரகம் பயங்கரமானது. அதுக்கு பின்னால் அந்த மனுஷனும் களிமா சென்றதன் காரணமா சொர்க்கம் போற கட்டாயம் தான். அந்த அளவுக்கு களிமா சென்ற மனுஷன் பொறுமதியான. இப்ப இந்த ஏற்பாடு என்னத்துக்கு நாங்க இப்ப செஞ்சு கொள்றது? நாங்க நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போற கூட்டம் இல்ல, நேரடியா குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போயிருந்தோம். நரகம்ங்கிறது லேசா செல்லிப்பட்டு நிக்கிற சாமான் இல்லது. நபி அவங்க நரகத்தை நினைச்சாலே தேவி தேவி அழுதுருவாங்க, அவ்வளவு பயங்கரமானது. அதனால நாங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய தயாரிப்பு தான் இப்படியான ஏற்பாடு நடக்கும். அதனால களிமா சென்ன ஒவ்வொரு முஸ்லீமும் நாங்க ஒவ்வொரு ஆக்களும் வந்தாட்ட பொறுமதியா. உலகத்துல 200 கோடி மக்கள் இருக்காங்க, 200 கோடி முஸ்லீம்கள், 500 கோடி காபிர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, இந்த 500 கோடி காபிரையும் விட ஒரு களிமா சென்ன அமலே செய்யாத குடி போதையில காலத்தை கழிச்சான், வாழ்க்கையில தொழுத சரித்திரம் கிடையாது, இந்த களிமா சென்ன மனுஷன் 500 கோடி மக்களை விட பொறுமதியானவன் நல்லா இருக்கு. அதனால எந்த ஒரு முஸ்லீமையும் அவன் அமல் செஞ்சோ செய்யலையோ, தொடுதோ தொடர்ந்தியோ, அவன் பாவம் தான் முழுக்க முழுக்க செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த முஸ்லீமை பார்த்தும் அற்புமா கருதுறதுக்கு சரியத்தில் அனுமதி இல்லை. இவ்வளவு பாவம் செய்கிறான், அவன பாவத்தை வறுக்கலாம், மனுஷனை வறுக்கிறதுக்கு சரியத்தில் அனுமதி இல்லை. அதனால ரப்புல் இஸ்ஸத்தல்லா முதலாவது எங்களை சொர்க்கத்துக்கு தகுதியான முஸ்லீம்கள் கூட்டத்தில் சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு அல்லாவுக்கு நாங்க அதிகமா நன்றி செலுத்துறோம். வாழ்க்கையில நினைச்சு பார்ப்போம், ஒரு தரமாவது நாங்க அல்லாக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? அல்லாஹ் என்ன முஸ்லீமா படைச்சதுக்கு ஒரு நாளாவது நன்றி செலுத்திருக்கிறோமா? ரப்புல் இஸ்ஸத்தல்லா கலிமாவுடைய பாக்கி தந்து அதுக்கு பின்னால தந்த ஆகப்பெரிய ஒரு நியமன் நபிசல்லா அவங்கள ஹதீஸ்ல செல்லி காட்டினாங்க. களிமாவுக்கு பின்னால ஒரு நிலைமை தெரிக்கும் சொன்னா, அது உடல் ஆரோக்கியம் நபி அவங்க சொல்லித்தாங்க. சலுவாகல் ஆசியா, அல்லாட்ட ஆரோக்கியத்தை நீங்க கேளுங்க நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அழகான உடல் இருப்பா தான் தந்து வச்சிருக்காங்க. இருக்கிற காலம் எவ்வளவு பயங்கரமான காலம்னு நமக்கு தெரியும். மிகவும் மோசமான நோய்கள் சமத்துல பரவிக்கிட்டு, அம்மா பாப்பா கேள்விப்படாத மோசமான நோய்கள், மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்கள், யாரோ உயிருக்கு உத்தரவு இல்லாத காலத்துல வாழ்ந்துகிட்டிருக்கோம். திடீர் திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள், இன்றைக்கு நல்லா இருக்காது, நாளைய கேள்விப்படுற மாலை பார்த்து, இந்த இப்படியான கட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்து எங்களை வாழ வச்சிருக்காங்க. பொறுமதியான காலம், நினைச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நினைச்ச விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கோம், நினைச்சதை நாங்க சிந்திக்கும், நினைச்ச இடத்துக்கு போறோம், நினைச்சதை பிடிக்கும், எங்களோட உடல் உறுப்புகளால நாங்க வேண்டிய விஷயத்த நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அல்லாக்க நாங்க எப்பயும் அதை நன்றி செலுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. ரப்பிசத் அல்லாஹால தந்த ஒரு நியமத் இன்றைக்கு எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்க எத்தனை தரம் சிறுநீர் கழிக்கும்? ஒரு நாளைக்கு 3 நாள் 5 தரம் கழிக்கும் தானே. ஒரு 3 நாளைக்கு எனக்கு சிறுநீர் போகலன்னு சொன்ன நிலப்பாடு என்ன? ஒரு 3 நாளைக்கு சிறுநீர் போகல நம்மட நிலப்பாடு என்ன? இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், எத்தனை பேர் பட்டை வச்சுட்டு அவதி போடுறாங்கன்னு சொல்லி பட்டையில போட்டு எவ்வளவு அழகா சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளாவது அல்ஹம்துலில்லா செல்லிருக்கேமா? சிறுநீர் கழிச்சிட்டு வந்து குறைஞ்சது அல்ஹம்துலில்லா அல்லாக்கு நன்றி செலுத்திருக்கேமா? ஆட்சி காலத்துல சஹாபாக்கள் கொஞ்சம் பேரோட ஒரு பயணத்துல போனாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் பேரோட பயணத்துல போறாங்க. ஒரு வயது முதிர்ந்த மனுஷன் ஒரு ஓரப்புறமா சிறுநீர் கழிச்சு, ஓரப்புறமா சிறுநீர் கழிக்காது. எப்படியான மனுஷன்டா? கண் ரெண்டும் விளங்குது இல்ல வருது, காது கேட்கல செவிடு, வாய் பேசல ஊமை, கண்ணும் விளங்குது இல்ல, காதும் கேட்குது இல்ல, வாயும் பேசல ஊமை, இது மூண்டையும் தாண்டி ஒரு மோசமான நோய் வர அவருக்கு பிடிச்சிருச்சு. எப்படி நோய் தெரியுமா? நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்கள் வராம இருக்கிறது பாதுகாப்பு தேடி இருக்காங்க. அதுல ஒரு மோசமான நோய் தான் அந்த மனுஷனை பிடிச்சிருக்கு. அபூதாவ் ஷரீஃப்ல வருது ரிவாயத் நிமிஷம் கேட்டாங்க, வருதா அல்லாஹு மின்னி அஊது பிக்க மினல் பரஸ் வல் ஜுனூனி வல் ஜுதாம் வஸய்யில் அஸ்தாம். யா அல்லாஹ், இந்த பைத்தியம், குஷ்டரோக நோய், மோசமான நோய்கள் இதெல்லாத்தை விட்டு என்ன பாதுகாத்துரு? ஏழு நிமிஷம்னா அந்த துவா பாடமாக்கி வடமையா ஓதி வந்தா மிகவும் பிரயோஜனமாக்கி நமக்கு. இருக்கிற காலம் அப்படியான காலம் தானே. நாங்க மட்டும் ஓதுறல்ல, ஏழுந்தா எழுதி வீடு சுவர்கள் ஒட்டி வைங்க, எங்க பிள்ளைகள் பாடமாக்கி ஓதட்டும், எங்க சந்ததிக்கு மோசமான நோய் வராது. ஹதீஸ் நம்பிக்கையோட நாங்க ஓதி வருவோம். அபூதாவ் ஷரீஃப்ல வருவது இப்ப நபியவங்க அந்த துவாவுலதான் ஒரு துவா கேட்டாங்க, இந்த குஷ்டரோக நோயை விட்டு பாதுகாத்து. அந்த நோய் வந்தா உயிர் தப்புறது கஷ்டம், அந்த நோய் தான் அந்த வயசான மனுஷனையும் பிடிச்சிருக்கு. அந்த குஷ்டரோக நோய் வேற பிடிச்சிரு. இப்ப ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் போனவங்க அதே இடத்துல பிரயாணத்தை நித்தாட்டாங்க. நித்தாட்டி கூட சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த மனுஷனுக்கு எல்லாம் உலகத்துல எதையாவது குடித்தமாய் விளங்குதான்னு கேட்டாங்க. ஏதாவது குடித்தமாய் விளங்குதா? சஹாபாக்களும் பார்த்தாங்க, அவரு கண்ணும் விளங்குதில்லை, காதும் கேட்குதில்லை, வாயும் பேசல, மோசமான நோய் வேற பிடிச்சிருக்கு. பார்த்து போட்டு சென்னாங்க அமீர் முஃமினின் ஜனாதிபதி உமர் அவங்களே, எங்களுக்கு இந்த விளங்குதில்லை, அல்லா உலகத்தில் அவருக்கு எதையாவது குடித்தமாய் விளங்குதில்லைன்றாங்க. அல்லா குடித்தமாய் விளங்கலன்றாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அவர் சிறுநீர் கழிக்காரு தானே, பிரச்சனை இல்லாம சிறுநீர் போகுதான்னு கேட்டாங்க. பிரச்சனை இல்லாம சிறுநீர் போகுதா சொன்னாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அழகா சிறுநீர் கழிக்காருன்னு சொன்னாங்க. கேட்டு போட்டு சொன்னாங்க, அவர் பிரச்சனை இல்லாம சிறுநீர் கழிக்காரா, அவர் அல்லாக்கு நன்றி செலுத்துற வாஜிபுன்னு சொன்னாங்க. அல்லாக்கு நன்றி செலுத்துற வாஜிபுன்னு சொன்னாங்க. உலகத்துல சஹாபாக்கள் வெளிரங்கத்துல விளங்கினது ஒரே ஒரு நியமத்து, ஒரு பிரச்சனை இல்லாம சிறுநீர் கழிக்காரு, அவ்வளவுதான். இதுக்கு அல்லாக்கு நன்றி செலுத்துற வாஜிபுண்டா? இன்றைக்கு நாங்க அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம், எவ்வளவு நியமத்துகள் அனுபவிக்கும். ஒரு நாளாவது வாழ்க்கையில அல்லாக்கு நன்றி செலுத்தோம், அல்லா நியமத்துகள் அதிகரிச்சு தருவோம். அல்லாட வாக்கு குர்ஆனுடைய வார்த்தா, அதனால நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்க மாறணும். அவர் அப்படி சொல்லா உலகத்துல களிமாவுடைய பாக்கியத்தை தந்து, அழகான உடல் ஆரோக்கியத்தை தந்து, உலகத்துல கொஞ்ச கால வாழ்க்கைக்காண்டி அனுப்பி வச்சிருக்கேன். எவ்வளவு காலம் வாழ போறோம்? யாருக்கும் சென்னையில விரும்பிய விரும்பாமல ஒரு நாளைக்கு மூத்தா பேச்சு. நம்மட வயசுல வந்து எத்தனை பேர் கபர்ல இருக்காங்க? குடும்பத்துல எத்தனையோ ஜனாதாக்கள் அடக்கிட்டு வந்துட்டோம். சமூகத்துல தெரிஞ்சாக்கள் எத்தனை பேர் கபர்ல இருக்காங்க? அதனால அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் அவகாசத்தை தந்திருக்கான். என்னத்துக்கு தந்திருக்கான்? ரப்பல் இஸ்ஸத்தல்லா படைச்ச நோக்கத்தை விளங்கி மௌத்துக்குரிய தயாரிப்போட நாங்க கழிச்சதில்லை. உலகத்துல நான் என்ன தரத்துல இருந்தாலும் பிரச்சனை, பெரிய பட்டதாரியா இருக்கலாம், பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், பெரிய முதலாளியா இருக்கலாம், இல்ல சாதாரண கூலி தொழில் வியாபாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்யறது கட்டாயம். நான் என்ன தரத்தில் இருந்தாலும் நான் மௌத்துக்குரிய தயாரிப்போட உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டியது. அதுக்குரிய ஏற்பாடு தான் இப்படியான முயற்சியை செய்யறது. ரெண்டும் இல்லை, நாங்க ஒவ்வொரு ஆக்களும் அல்லாக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து மௌத்துக்குரிய தயாரிப்போட நாங்க கழிக்கிறோம். தயாரிப்போட எங்க வாழ்க்கையை கழிக்கும். இன்னைக்கு எங்க எல்லாரும் சிந்தனை எப்படி நீங்க யோசிங்க, இன்னைக்கு நாங்க நாளுக்கு நாள் ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாங்க கழிக்கிற ஒவ்வொரு பகலும் நாங்க நினைக்கணும், கபரும் பக்கம் ஒரு பகல் நான் முன்னோக்கிட்டேன். கழிக்கிற ஒவ்வொரு இரவும் கபரு பக்கம் ஒரு இரவு நான் முன்னோக்கிட்டேன். 20 வயசுல பர்த்டே கொண்டாடல, 20 வயசு கபரு பக்கம் தான் முன்னோக்கிட்டேன். இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். இந்த மௌத்துடைய சிந்தனையோட உலகத்துல கழிக்கிறது இருக்குதானே. எனக்கு பெருசா சுண்ணத்தான் அமல் செய்யற கஷ்டமா இருக்கலாம், எனக்கு தியாமுள்ள நின்று சொல்கிற கஷ்டம், தகஜத்துக்கு எடுப்புற கொஞ்சம் பாற மாதிரி, சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிற கொஞ்சம் பாரம், பரவாயில்ல நீங்க பிடிக்கலாடி பரவாயில்ல, ஆனா மௌத்த நினைக்கிறது பாரமா? எவ்வளவு செலவாகும் நமக்கு மௌத்த நினைக்கிறதுக்கு? எவ்வளவு கஷ்டப்பட போறோம்? மௌத்த நினைக்கிற நபியவங்கட மேலான சுன்னத் நினைச்சு பார்த்தா நன்மறிக்கிறது, நன்மறிக்க. அதனால நாங்க உலக வாழ்க்கையை மௌத்துடைய சிந்தனையோட கழிக்கணும். நானும் கழிக்கணும், குடும்பமும் கழிக்கணும். ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாரும் சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு மௌத்துடைய சிந்தனை இல்ல, இன்னைக்கு எல்லாரும் நாங்க பார்க்க உலகத்துல எப்படிதான் முன்னேறோம் இந்த சிந்தனை தான் இன்னும் யோசிங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பட்டதாரையும் யோசிக்காது, அதுக்கு மேலுள்ள பட்டத்தை எப்படிதான் அடைஞ்சு கொள்ளலாம். முதலாளி யோசிக்காரு ஒரு கடை எப்படி ரெண்டு கடையாக்கலாம். விவசாயி யோசிக்கிறார் இந்த வருஷம் அறுவடையோட வார வருஷம் எப்படி கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம். குளித்தறி யாவது யோசிக்கிறார் இன்றைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சு, நாளைக்கு எப்படி ஒரு 1000 ரூபாய் தேடி கொள்ளலாம். இதுதான் எங்க எல்லாரும் சிந்தனை விரும்பி. நாங்க யாரையாவது யோசிக்கமா, அட இன்றைக்கு சுபகுக்கு இமாஞ்ச மாத்தா துற கிடைக்கலையே, நாளைக்கு எப்படி தவறான இமாஞ்ச மாத்தா தொழுது கொள்றது? இன்னைக்கு சூறா யாசினோத கிடைக்கலையே வீட்டுல, நாளைக்கு எப்படி தவறாம யாசினோதி கொள்ளலாம்? இன்னைக்கு ஏழைகளுக்கு ஒண்ணு கொடுக்க கிடைக்கலையே சதக்காக்கள், எப்படி நான் நாளைக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறது ஏழைகளுக்கு? இப்படி யாரும் யோசிக்கமா? நம்ம என்னத்துக்காண்டி எல்லாம் அனுப்பியிருக்காது? ரப்பிடிச்ச எல்லாம் அனுப்பிய நோக்கமே அவனுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்த மௌத்துக்குரிய தயாரிப்போட உலகத்தை கழிச்சிருக்கோம். ஹதரத் லுக்மான் ஷக்கீம் அலிஸ்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து லுக்மான் தனி சூறாவே அல்லாஹு தஆலா பேசுறான். சூரத்து லுக்மான் தன் லுக்மான் அலிஸ்லாம் நபில்ல அதிகமான உலமாக்கள் கருத்து நபில்ல லுக்மான் அலிஸ்லாம் அவங்க பெரியவரும் அறிவாளையா இருந்தார், பெரிய ஞானி, பெரிய அறிவாளியா இருந்தார். இந்த ஹதரத் லுக்மான் அலிஸ்லாம் அவங்க மகனுக்கு சென்ன புத்திமதிகள் எல்லாம் குர்ஆன்ல எமக்கு பாடமா சொல்றான். மகனுக்கு சென்ன புத்திமதிகள், பொறுமதியான புத்திமதிகள் பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பாப்பா மகனுக்கு சென்ன புத்திமதிய கட்டம் கட்டமா சொல்லி குர்ஆன்ல உம்மத்துக்கு படிப்பினை எல்லாம் பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. சதகாய் சிறப்ப பின்னாடி பார்த்தாலும் விளங்கு நமக்கு. பாப்பா மகனுக்கு செஞ்ச புத்திமதிகள், பொறுமதியான புத்திமதிகள். ஒரு கட்டத்துல ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே உனக்கு 4 விஷயத்தை வசிய செய்யறது, 4 விஷயத்தை உபதேசம் செய்யறது. அதுல 2 விஷயம் இருக்கு, வாழ்க்கையில நீ ஒரு நிமிஷம் கூட மறந்துடப்படாது சொன்னாங்க. 2 விஷயம் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நீ மறந்துடப்படா. இன்னும் 2 விஷயம் செல்றேன், வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நினைவு வச்சிருக்கூட அந்த சொன்னாங்க செல்லுபடி சொன்னாங்க, உடனே உனக்கு நான் முதலாவது செய்யற ரெண்டு வசதியம் ரெண்டு உபதேசம், நீ வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட மறக்காம இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம், அதுல ஒன்றுதான் உன்னை படைச்ச ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிற நீ மறந்துடாத, படைச்ச அல்லாஹ்வனே ஒரு நிமிஷம் கூட மறந்துடாத. செல்லுபட்ட ரெண்டாவது சொன்னாங்க, உடனே உனக்கு என ஒரு மௌத்திரிக்கி இதை நீ மறந்துடாதான், உனக்கென ஒரு மௌத்திரிக்கு நீ மறந்துடாத. இன்றைக்கு நாங்க இந்த மௌத்திரை சிந்தனையோட இருக்கோம், வழிகாட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் வெச்சிட்டான், சீல் அடிச்சிட்டான், மா தக்கத்தம மின் தம்பிஹி வ மா தஅஸர், நபியோட முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டன. சந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மௌத்துக்குரிய தயாரிப்பு செஞ்சாங்க தெரியுமா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி தான் கடைசி நபி, நபிமார்களின் தலைவர், முதலாவது சொர்க்கம் போறவர் தான். என்றாலும் நபி அவங்க எந்த அளவுக்கு மௌத்துரிய சிந்தனையோட வாழ்ந்தாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு மௌத்துக்குரிய தயாரிப்பு செஞ்சாங்க தெரியுமா? இப்னு அபி துன்யா அந்த ஹதீஸ் கிரந்தத்துல வரக்கூடிய ரிவாயத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார், அடிமைகள் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த இவர் தான். இவர மகன் உசாமா ரதியல்லாஹு தஆலா, இவங்க ஒரு அடிமையை காசிக்கு வாங்கினாங்க. ஒரு அடிமை சஹாபாக்கள் காலத்துல, நபியோட காலத்துல அடிமைகளை வீட்டு வேலைக்கு காசு கொடுத்து வாங்குவாங்க. இந்த உசாமா ரதியல்லாஹு ஒரு அடிமையை வேலைக்கு வாங்கினாரு, கையில காசு இருக்கிறது. ஒரு மாச கவலையில அடிமையை வாங்கினாரு, ஒரு மாசத்துல சண்டித்தாரு. இன்னைக்கு நாங்க செய்யற மாதிரி நாங்க சாமான வாங்குற மாதிரி ஒரு மாச கவலையில ஒரு அடிமையை வாங்கினாங்க வேலைக்கு. நபிசல்லா மசூத் நபியோட சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த செய்தி நபி உங்களுக்கு கிடைச்சு, உசாமா ஒரு மாச தவணையில ஒரு அடிமையை வாங்கியிருக்காரு. நபிசல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உசாமாக்கு என்ன தைரியம் இருக்கு ஒரு மாசம் வரைக்கும் அவர் உயிரோடு வாழ்வார்னு கேட்டாங்க. உசாமாக்கு என்ன தைரியம் இருக்கு ஒரு மாசம் வரைக்கும் அவர் உயிரோடு வாழ்வார்னு எந்த உத்தரவாதம்னு கேட்டாங்க. கேட்டுக்கூட சஹாபாக்களை விளங்கப்படுத்தினாங்க, நான் எந்த அளவுக்கு மூத்துக்கு தயாரிப்பு செய்யறது தெரியுமா? மூன்று விஷயத்தை நபி அவங்க சொல்லிக்காருங்க. முதலாவது சொன்னாங்க, இந்த கண் பார்வையை வானத்துல உயர்த்தி கீழே தாழ்த்தறதுக்கு இடையில மௌத்து வந்துருமோன்னு பயப்படுறது சொன்னாங்க. மேல உயர்த்தி கீழே தாழ்த்தறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? எவ்வளவு நேரம் போகும்? ஒவ்வொரு நிமிஷமும் நபி மௌத்துடைய சிந்தனையோட வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது சொன்னாங்க, இந்த கண்ணை கொட்டி திறக்கிறதுக்கு இடையில மௌத்து வந்துடுறத பயப்படுறது சொன்னாங்க. கடைசியா சொன்னாங்க, ஒரு கவனத்தை வாயில வச்சுட்டு அடுத்த கவனம் வைக்கிறதுக்கு இடையில மௌத்து வந்துருமோன்னு பயப்படுறது சொன்னாங்க. இது நபியோட வாழ்க்கை இதான் நம்ம முழுக்க முழுக்க நபியோட மௌத்துடைய சிந்தனையில வாழ்ந்தாங்க. இந்த சிந்தனையை தான் சஹாபாக்கள் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் உலகத்துல பெரிய ஆடம்பரமா வாழல, ஆனா மௌத்துக்குரிய தயாரிப்போட வாழ்ந்தாங்க, தீனோட வாழ்ந்தாங்க, பூர்த்தியான தீன் இருந்து சஹாபாக்கள். ஆனா உலக அமைப்பை பார்த்தா சர்வசாதாரண வாழ்க்கை. ஹலத் உமர் ரதியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபி வரலாறு பேசுது, ஹலத் உமர் முகத்துல ரெண்டு கருப்பு கோடு இருந்துகிட்டு இருந்து, இந்த ரெண்டு பக்கத்துல ரெண்டு கருப்பு கோடு, என்ன கோடு தெரியுமா? மூத்து அல்லாட அச்சத்தால நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிச்சு கண்ணீரால வந்த அடையாளம் இருந்து. சில மக்கள முகத்துல இருக்கும் அடையாளம், நம்மட முகங்கள்ல இருக்கும் சில ஆக்கல்ற, ஆனா என்ன அடையாளம் வைக்கும்? யார்ந்தானு அடிச்சிருப்பான் இல்லையா? எந்தாலும் கிடைச்சினப்பட்டிருப்பேன் ஓடுவதான். ஆனா சஹாபாக்கள் முகத்துல அடையாளம் இருந்துச்சு, அதற்கு இப்படி அன்பாத்திரம் அவங்களோட முகத்துல அடையாளம் இருந்துச்சு, அவனுடைய கருப்பு கூட இருந்து, என்ன அடையாளம்? மூத்த நினைச்சு நினைச்சு அல்லாட அச்சத்தால் அணுதழுது கண்ணீர் வடிச்ச அடையாளம் தான் அல்லாரு பேசுறது. ஆனா அந்த அளவுக்கு ஹலத் உமர் எப்படிப்பட்ட சஹாபி, எப்படிப்பட்ட சஹாபி, நபியவங்களோட வாயால படவிருத்தம் சொர்க்கவாதிட்டு பேர் பெற்றவர், படவிருத்தம் சொர்க்கவாதி. இஸ்லாத்திரே இரண்டாவது மிகப்பெரிய ஜனாதிபதி, இஸ்லாத்திரே இரண்டாவது மிகப்பெரிய ஜனாதிபதி. உலகத்துல மூன்றுல ரெண்டு பகுதியை, இலங்கையில உலகத்துல மூன்றுல ரெண்டு பகுதியே பத்தரை வருஷம் ஆட்சி செஞ்ச நீதமான ஆட்சியாளர். அந்த உமரை பத்தி பேசுவாங்க தமிழ் புக்கில பார்த்தா, நீதத்துக்கு அவர் உமர் தான் பேசுவாங்க, அவ்வளவு நீதமான ஆட்சி ஹலர் உமர்றதேவா. இப்படிப்பட்ட அமருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு அல்லாட அச்சம் இருந்தது? எந்த அளவுக்கு மௌத்துடைய தயாரிப்பு இருந்தது? ஆனா உலக வாழ்க்கை எடுத்து பாருங்க, உமரதியல்லாஹு இந்த பத்தரை வருஷ ஆட்சி காலம் ஜனாதிபதியா இருக்காங்க, ஒரு கட்ட மிம்பர்ல குத்பா செய்யறாரு ஹதரத் உமர். ஆட்சி ஜனாதிபதியா இருக்கிற கட்டத்துல ஒரு கட்ட மிம்பர்ல குத்பா செய்யறாங்க, ஒரு ஜுப்பா போட்டிருக்காங்க, ஜுப்பாட முன்பகுதியில மட்டும் 12 ஒட்டு போடப்பட்டிருந்தது, 12 ஒட்டு, ஒரு ஒட்டு தோளால போடப்பட்டிருந்தது, துணி இல்லாம தோளால போடப்பட்டிருந்தது. கொஞ்சம் யோசிங்க பாப்போம், இன்றைக்கு ஒரு இடத்த கிழிஞ்சிருந்தா நமக்கு அந்த உடுப்ப போட்டுட்டு வெளியே போறதுக்கு வைக்கும், நாங்க போட்டு போனாலும் வீட்டாக்கு லேசிவாங்க இதை போடுவான் அப்படி சொல்லி. ஆனா சஹாபாக்கள் உலகத்துல துன்யாட பெருமதி உள்ளத்துல இருக்கல, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா பூர்த்தியான தீன் இருந்துச்சு, மௌத்துடைய தயாரிப்பு இருந்துச்சு. அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியா வந்தவங்க. ஹாத்து சஹாபாவோட வருது சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபியில இருந்து சொல்றாங்க. ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு வராங்க, நபி அவங்க இருந்து சொல்றாங்க. பார்த்தாங்க வளமைக்கு மாத்தமா நபி அவங்க இருந்து சொல்றாங்களே. சலாம் கொடுத்ததுக்கு பின்னால கேட்டாங்க, யார சூழல்லா என்ன விஷயம் வளமைக்கு மாத்தமா இருந்து சொல்றீங்களே. ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு நினைச்சாங்க நபி அவங்களுக்கு சுகம் இல்ல ஏரியா, நோய் ஏரியாச்சு. சரியத்துல நோயாளிகளுக்கு இருந்து சொல்றதுக்கு அனுமதி இருக்கு. அப்போ அப்படித்தான் நினைச்சாங்க. கிட்ட போய் கேட்டாங்க, யார சொல்லுங்களா என்ன விஷயம் இருந்து சொல்றீங்க வளமைக்கு மாத்தமா. நபி சொல்லா சென்னாங்க வேறண்டும் இல்ல அபு குரேரா, பசி தாங்க இயலான்னு சொன்னாங்க. பசி தாங்க இயலா இருந்து சொல்றாங்க நபி சொல்லுங்களா. எப்படிப்பட்ட நபி அவங்க. அல்லாஹ் ஒரு கட்டத்துல கேட்டான், நபியே மக்காட மலைகளை தங்க மலையாக்கி நீங்க போற இடமெல்லாம் பின்னால ஓடி வர செய்யட்டான். அல்லாஹ் பின்னால ஓடி வர செய்யட்டான். துன்யால நிம்மதி இருந்திருந்தா நபி சொல்லா என்ன அழகா அனுபவிச்சிருக்கலாம். நபி என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல எனக்கு மக்காட மலைகள் தங்கமாக தேவையில்ல, நான் என்னத்த உலகத்துல விரும்புறேன் தெரியுமா, ஒரு நாள் பசித்திருந்தா மறுநாள் வயிறு நிரம்புறத விரும்புறேன். ஒரு நாள் வயிறு நிரம்பினா அடுத்தால் நான் பசியோட அறிக்கணும். வயிறு நிரம்பி இருக்கிற டைம்ல நான் அல்லாக்கு நன்றி செலுத்தணும், பசியோட அறிக்கப்பில நான் பொறுமையா இருக்கணும். இதைத்தான் நான் விரும்புறேன் சொன்னாங்க. இது நபி சொல்லா வாழ்க்கை. சாப்பிடறது கூட சாப்பாடு இருக்கலாம் நபி அவங்களுக்கு. ஆனா இவ்வளவுக்கு மருமகன் உஸ்மான் கனி மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரர் உஸ்மான் மருமகன். ஒரு வார்த்தை மருமகன் கேட்டிருக்கலாம், ஆனா நபி கேட்கல, நபிக்கு தேவைப்படல. துனியாவுடைய வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு வந்ததில்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கான். மருமதான் அனுபவிக்கிறது. இந்த தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு நோக்கத்துல நோக்கத்தை நிறைவேற்ற இடம் தான் இந்த இடம். மேலானவர்களே இது மாதிரி நபிசெல்லாம் ஒவ்வொரு கட்டமும் நபியோட குடும்பத்துடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருந்துச்சு. எல்லா சஹாபாக்கள் பின்னணி எடுத்து பார்த்தா நூற்றுக்கு 90 வீதமான சஹாபாக்கள் ஏழைகள் தான். நபிசல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வளம் இருந்தது. நபிசல்லாம் துஹருக்கு முன்னால கைலூலா சுண்ணத்தான தூக்கம் தூங்குற வளம் இருந்துச்சு நபியவங்க. அந்த தூக்கம் பெரும்பாலும் நபியவங்க நபிசல்லா காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க, ஷிஃபா ஷிஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. இந்த பெண்மணி நபிக்கு மிகவும் நெருக்கமான பெண்மணி. அந்த பெண்ணை ஊட்டதான் நபியவங்க போய் தூங்குவாங்க. நபியவங்க வருவாங்கன்றதுக்கு அவங்க இந்த பெண்மணி நபிக்குன்னு தனியான ஒரு பாயம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. நபியவங்க கொடுத்து தூங்குறதுக்கு தனியான சாரம் இதெல்லாம் அந்த பெண்மணி நபிக்கின்றே செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த பெண்மணிக்கு ஒரு கட்டம் வந்துக்கு, சரியான கஷ்டமான கட்டம் வந்துச்சு. ஒன்றும் இல்ல, நபிக்கிட்ட கேட்க வேண்டிய கட்டம் ஒன்று வந்துச்சு. இப்ப நபிசல்லா தேடிட்டு வராங்க. அந்த பெண்மணி வந்து தன்னோட தேவையை கஷ்ட நிலையை முன் வச்சாங்க. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் யாரு கேட்டாலும் தட்டிட மாட்டாங்க, திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அப்படித்தான் ஒன்று நில்லியா ஆறுதல் வார்த்தையை சொல்லி அனுப்புவாங்க. இப்ப இந்த பெண்மணி வராங்க, நபிக்கு மிச்சம் நெருக்கமான பெண்மணி, நபி அவளை விட்டுதான் அதிகம் கையிலா தூங்குற, இப்ப வந்து தன் தேவையை வச்சாங்க. சொன்னாங்க இப்போதைக்கு ஒன்று மில்லமான்னு சொன்னாங்க. ஒன்று மில்ல ஆறுதல் சொன்னாங்க. இந்த பெண்மணி சொல்றாங்க, நபி அவங்க இப்படி சொன்னது என் உள்ளத்துல ஒரு தாக்கம் ஒன்று உண்டாக்கி. அந்த நபிக்கு இவ்வளவு நெருக்கமா இருந்தும் என்னை கஷ்டத்துல கை கொடுக்கலையே உள்ளத்துல வந்துக்கி நான் காட்டிக்கொள்ளல, நான் திரும்பிட்டு போயிட்டேன். இந்த டைம் ஒரு தொழுக நேரமா இருந்துச்சு. திரும்பிட்டு போறாங்க. அந்த டைம் அதான் செல்லப்படுவது தன் மகள்ற வீட்ட போறாங்க. மகன்ற வீட்டை போய் பார்த்தா வாங்கு செல்லி முடிஞ்சு, ஆனா மருமகள் துளப்போவாம இருக்காரு. வீட்டில மகள்ற கணவன் மருமகள் துளப்போவாம இருக்காரு. ஷுரஹ்பீனு மருமகன் வந்து கேட்டாங்க, அதான் சொன்ன சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? வீட்டுக்குள்ள இருக்காரு மருமகன், வெளியிலிருந்து பேசுறாங்க. அதான் சத்தம் கேட்கலையா? நபியவங்களோட இமாச்ச மாத்தா சொல்ற பாக்கியம் உங்களுக்கு தேவையில்லையான்னு கேட்டாங்க. இப்ப மருமகன் மாமியை பார்த்து சொன்னாங்க, மாமி என்னை பத்தி நீங்க அப்படி நினைக்காதங்க, நான் ஏன் துறப்பாம இருக்கேன் தெரியுமா? எனக்கிட்டு எனக்கிண்டு இருக்கிறது ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்கு. எனக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த உடுப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவலா வாங்கிட்டு போயிட்டுட்டாங்க. இன்னைக்கு போட்டு போறதுக்கு துளை போட்டு போக உடுப்பு இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரத்தை யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பெண்மணி சொல்றாங்க, இப்பதான் எனக்கு நபியவங்களை பத்தி ஒரு தப்புன்னு வந்தீங்க. இப்ப விலங்கினிக்கு நபியங்க இந்த கட்டத்துல இருந்திருக்காங்க, இந்த கட்டத்துல நபியை நான் கட்டணம் வச்சுட்டேனே என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்றேன். இது நபிசல்லாவோட வாழ்க்கை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம கபட்ட ஊராக்களும் போய் திறந்து பார்க்க வீட்டுல விதவிதமான உடுப்புது. விதவித தப்பு இல்ல, உடுக்கிறதுல தப்பு இல்ல, வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்றது. ஆனா வாழுவோம், அல்லாஹ் தந்த நேமத்துகளை அனுபவிப்போம். ஆனா அல்லாஹ்க்கு நன்றி உடையவர்களா உலகத்துல வாழும், மூத்துக்குரிய தயாரிப்போட உலகத்துல வாழும். சஹாபாக்களுக்கு அவுரத்தை மறைக்கிறதுக்கு உடுப்பு இருக்கல, ஆனா அன்னைக்கு நாங்க விதவிதமான உடுப்பு எடுக்கும். சஹாபாக்கள் நிலைமை பசிக்கு சாப்பிடுறதுக்கு சஹாபாக்கள் குணம் இல்ல. நாங்க இன்றைக்கு ருசிக்கு விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிடுறோம், ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கும். ஆனா நாங்க அல்லாக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோம். சஹாபாக்கள் கஷ்டமான கட்டத்தில் இருந்தாங்க, ஆனா நன்றி உடையவர்களா வாழ்ந்தாங்க. பூர்த்தியான தீநிர்மிகு சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்கள் நிலையும் இப்படிதான் இருந்து எல்லாரும் மிகவும் நோமலான முறையில துன்யா அமைப்பும் மிகவும் சர்வசாதாரண முறையில இருந்து. ஆனா தீன்ல எந்த குறைபாடும் வைக்கும், தீன் எந்த குறைபாடும் வைக்கும். எந்த அளவுக்கு சொன்னா நபிசல்லா காலத்துல ஒரு சஹாபி இருந்தாரு, சஹீது பின் ஆமீர் அல் ஜுமஹி ரழியல்லாஹு அன்ஹு. சஹீது பின் ஆமீர் சொல்லப்படக்கூடிய சஹாபி, இவரு இஸ்லாத்துக்கு வந்தாரு ஹிஜ்ரி 4 தான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இடம் வாலிபரா இருக்கிற இஸ்லாத்துக்கு வந்தாரு ஹிஜ்ரி 4. எந்த கட்டம் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும், மக்காவுல முதன் முதலா ஒரு சஹாபிய தூக்கு மரத்தில் ஏத்தினாங்க ஹிஜ்ரி 4. ஹலரத் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு முதன் முதலா மக்காவுல தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்ட சஹாபி. இப்ப என்ன நடக்குதுண்டா, மக்கா முழுக்க ஏலான் செஞ்சிட்டாங்க, இன்றைக்கு நபியோட ஒரு சஹாபிய ஒரு முஸ்லீமே நாங்க தூக்கு மரத்தில் ஏற்றப்படுறோம். புதிய காட்சி வளமைக்கு மாற்றமான நிகழ்வு, இன்னைக்கு எல்லா இடத்திலிருந்தும் பெரும் தொகையான மக்கள் ஒன்று சேர்றாங்க. இந்த டைம்ல இந்த சஹீது பின் ஆமீர் அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஒரு வாலிபரா இருக்காரு. தன்னை இந்த இடத்துல வச்சு இவரே கேள்விப்படுது, இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. தன்னை இந்த இடத்திலிருந்து தியாகத்தோட வாராரு, இந்த காட்சியை பார்த்துட்டு போறது தூக்கு மரத்தில் ஏற்றப்படுற நிகழ்வை பாக்குறதுக்கு வாராரு. வந்து முன்னுக்கே நின்றுட்டாரு. இப்ப ஹலத் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு தூக்கு மரத்தில் ஏற்றப்பட போறாங்க. சில வார்த்தைகள் சில கேள்விகள் கேட்காங்க காபிர்கள், தைரியமா பதில் சொல்றாரு. கடைசி ஆசையை கேட்காங்க, கடைசி ஆசை ரெண்டரைக்கா தொழுறதுக்கு அனுமதி கேட்காரு. ஆறுதலான முறையில சுருக்கமான முறையில தொழுது முடிக்காரு. காரணம் கேட்டதுக்கு சொல்றாரு, நான் தொழுகையை நிறுத்திருப்பேன், ஆனா நீங்க நினைச்சுக்குவீங்க நான் இந்த கொலையை தூக்கு மரத்தை ஏற்றப்படுறதுக்கு பயந்துதான் தொழுகையை நிறுத்துறது, நீங்க தப்புன்னு வச்சிருவீங்களே, இதுக்காக வேண்டிதான் நான் சுருக்கி கொண்டேன் தைரியமா சொல்றாரு. இந்த காட்சியில அந்த வாலிபர் முன்னுக்கு நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு சஹீது பின் ஆமீர். கடைசியில் அந்த சஹாபி தைரியமான முறையில தூக்கு மரத்தில் ஏற்றுப்படுறாரு, கலிமாவோட உயிர் பிரியுது. இந்த சஹாபியில தூக்கு மரணம் இந்த வாலிபர் ஹிதாயத்துக்கு காரணம் வருது, சஹாபாக்கள் மௌத்தும் மற்ற மக்கள் ஹிதாயத்துக்கு காரணம் வருது. இப்ப இந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, பின்னால அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் சொன்னா இவர, அல்லாஹ் மனுஷனை உயர்த்திற தீனாலதான். மக்கள்ற பார்வையில பட்ட படிப்பு மனுஷனுக்கு அந்தஸ்தை தரலாம், அல்லாட பார்வையில மனுஷனுக்கு கண்ணியம் தீன் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல செல்லக்கூடிய வாசகம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு கண்ணியம் தேவையா, ஈருலகிலும் கண்ணியம் தேவையா, நீ தீனோட வாது. இந்த சஹாபி தீன கையில எடுக்காரு, எவ்வளவு பெரிய சஹாபியா மாறாருன்னு சொன்னா, ஹஜரத் அபுபக்கர் ஆட்சிக்கான நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. இஸ்லாத்துடைய முதலாவது ஜனாதிபதி ஹஜரத் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உம்மத்துல முதலாவது சொர்க்கம் போற சஹாபி, ஈமானுக்கு நபி முன்னுதாரணம் சொன்ன சஹாபி. இவ்வளவு பெரிய அபுபக்கர் அந்த ஆட்சி காலத்துல சில டைம்ல இந்த சஹீது பின் ஆமீரை கூப்பிட்டு ஏதாவது புத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய மனுஷனா மாறுத்தார் அவர். ஹஜரத் அபுபக்கர் அவங்க அடிக்கடி கூப்பிட்டு புத்தி வாங்குவாங்க, அவருக்கு உபதேசங்கள் செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால ஹஜரத் அபுபக்கர் ரெண்டரை வருஷம் ஆட்சி காலம் முடிஞ்சு ஹஜரத் உமர் ஆட்சிக்கு வராங்க. ஹஜரத் உமர் ஆட்சிக்கு வராங்க, இந்த சஹீது பின் ஆமீர் கேள்விப்படுவது ஹஜரத் உமர் அடுத்த ஆட்சி பதவிக்கு வந்திருக்காரு, இரண்டாவது ஜனாதிபதி ஆகிட்டாரு கேள்விப்படுவது. இப்ப சஹீது பின் ஆமீர் அவராகவே வாராரு, ஹஜரத் உமர் கூப்பிட்டு அனுப்பல, அவரே வாராரு. ஹஜரத் உமருக்கு ரெண்டு மூணு புத்தி சொல்லிட்டு போகும்போது வாராரு, வந்து அழகான முறையில நீண்ட உபதேசம் பண்ணி சென்றார், புத்தி சென்றார். உமரை பார்த்து சென்னாங்க, முதலாவது சென்னாங்க, நீ அல்லாவை பயந்து கொள்ளு, அல்லாவை முதலாவது பயந்து கொள்ளு சென்னாரு. அல்லாஹ் துஹாலி கவுலு ஃபிஅல, நீங்க செல்ற வார்த்தை ஆட்சி வந்துகிட்ட உம்மத்துக்கு சமூகத்துக்கு நீங்க செல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட செயலுக்கு மாற்றம் அறிக்கப்படான்னு சொன்னாங்க. என்னத்தை செய்தீங்களோ சமூகத்துக்கு சென்றது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவராக இருக்கலாம், மிச்சம் தூரமானவராக இருக்கலாம், எல்லாரும் சம தரத்துல வச்சு நீங்க ஆட்சியில பாக்கணும், யாருக்கும் வித்தியாசம் காட்டிடப்படா, நீண்ட உபதேசம் ஒன்று செய்யறாங்க. அதற்கு அவர் தேமி தேமி அழுகிறாரு, தேமி தேமி அழுகிறாரு. இப்ப உபதேசம் முடிச்சிட்டு போக போகல, அதற்கு அவர் அவரை பிடிச்சிட்டாங்க. எங்க போறீங்க, ஆட்சிங்கிற இவ்வளவு பயங்கரமானது, இவ்வளவு பெரிய பொறுப்பை எந்த கடுப்பில மட்டும் நீங்க கொள்ளி வச்சுட்டு நீங்க நைசா தட்டி மாற பாக்குறீங்களா, இது சரிவரா? நான் இப்ப உங்களோட ஒரு பகுதிக்கு மினிஸ்டர் ஆக போறேன்னு சொன்னாரு, மினிஸ்டர் ஆக போறேன்னு சொன்னாரு. கொஞ்சம் யோசிங்க, எங்களை பிடிச்ச ஒரு பதவிக்கு தந்தா எவ்வளவு நாங்க நினைப்போம். முதலாவது அல்லாஹ் உதவிச்சு சஹாபாக்கள் என்ன விளங்கினாங்க தெரியுமா? துன்யால ஆட்சி கிடைக்கிறது, சொத்து செல்வம் கிடைக்கிறது, என்ற உலக வாழ்க்கையை நாசப்படுத்துறது சொல்லி விளங்கினாங்க சஹாபாக்கள். அதனாலதான் துன்யாவாங்க தேடல, எல்லா கட்டத்திலே துன்யாவை இழக்க தயாரா இருந்தாங்க. ஆனா ஒரு நன்மையை இழக்கிறது தயாரா இருக்கிற சஹாபாக்கள் வேண்டிய டைம்ல துன்யா விளக்க தயாரா இருந்தாங்க. இப்ப ஹதரத் உமர் பிடிச்சிட்டாங்க, ஒன்னு சரி வரா உங்களை நாங்க ஒரு பகுதிக்கு மினிஸ்டர் ஆக போறதுட்டாங்க. சயீத் இப்னு ஆமீர் கெஞ்சி கேட்டாரு, ஜனாதிபதி உமர் அவங்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள்கிட்ட கேட்கேன், உங்களுக்கு கூட ஆட்சியில பூர்த்தியா நான் உதவியா இருக்கேன், எனக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுப்பு மட்டும் தந்துடாங்க. பொறுப்பு மட்டும் தந்துடாங்க. பொறுப்புங்கிறது பயங்கரமானது. ஹரிஸ் வருவது பொறுப்புதாரிகள் அல்ல, மறுமையில நரகத்துக்கு மேல போடப்பட்ட பாலம் சிராத்தல் முஸ்தகீம், இதுக்கு மேல வச்சுதான் ஒவ்வொரு பொறுப்புதாரியும் எல்லாம் விசாரிப்பானது. பொறுப்புங்கிறது பயங்கரமானது. இது ஆசைப்படுறது இல்ல, பள்ளி நிர்வாகமா இருக்கலாம், இல்ல வேற வேற பொறுப்புகளா இருக்கலாம், இதுக்கு போட்டி போடுற காலம் தான் இப்ப நாங்க இருக்கிற காலம். இது போட்டி போடுறதுல சஹாபாக்கள் பயந்து ஒதுங்கினதான் இந்த பொறுப்புங்கிறது. எந்த அளவுக்கு ஒதுங்கினாங்க தெரியுமா? யஷ்யாவுடைய இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, சஹாபாக்கள் பயந்த நாலு விஷயம், அதுல ஒன்றுதான் இமாரத். இமாரத் ஆட்சி சஹாபாக்கள் பயந்தாங்க. இமாமத் செய்யறதுக்கு பயந்தாங்க. இமாமத் பயங்கரமான பொறுப்பு. இது நபியாங்க, நபிமார்கள் பொறுப்பு. இமாமத்துங்கிறது சாதாரணமானது இல்லை. அமானத் அமானிதம், அமானிதத்தை கைது வாங்கி எடுக்கிறது. அசலான அமானிதம், ஒரு ஆள் ஒரு 1000 ரூபாய் தாராரா, அதுக்குரிய அமானிதம் அசலான அமானிதம். யதார்த்தமான அமானிதம் என்ன தெரியுமா? அதே 1000 ரூபாய் திரும்ப கொடுக்கறது அமானிதம். அதே 1000 ரூபாய் அவர் கையில போய் சேரும், வேற வித்தியாசமான தால் கொடுக்கிறது, அதுவும் அமானிதம். அதுவும் அமானிதமா சேராதுன்னு சஹாபாக்கள் பயந்தாங்க. அதனால சஹாபாக்கள் யாராவது அமானிதம் வச்சா சொல்லிடுவாங்க, நீங்க கடனா தாங்க, நீங்க வேண்டிய டைம் கேளுங்க, நாங்க தருவோம் அமானிதம். அடுத்ததுதான் தீர்ப்பு செய்யறது கதா காவியா. இது நானும் சஹாபாக்கள் பயந்தது. எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் ரஹ்ம செய்யணும், உள்ளத்துல பதவி ஆசை அல்லாஹ்வுக்காண்டி நாங்க உங்களுக்கு வந்துடப்படாம், கொஞ்சம் கூட வந்துடப்படாம். நம்மட வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடி பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுக்கும். சஹாபாக்கள் எப்படி பயந்தாங்க தெரியுமா? தூர இருக்கிறத விடுங்கல, சஹாபாக்கள் நிலப்பாட பாருங்க. கடைசி காலம் 10.5 வருஷம் ஆட்சி முடியுது. 10.5 வருஷம் கடைசியில சுபக தொழுகையில வச்சு கத்தியால சுத்தப்படுறாங்க. நஞ்சூட்டப்பட்ட கத்தியால அபு லுபுலுவுக்கு செல்லப்படக்கூடிய ஒரு நெருப்பு வணங்கியெல்லாம் கொல்லப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க. பலமான காயம், குடல் பிஞ்சு வைத்து மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மயக்கத்துல 3 நாள் கழிச்சாங்க. இந்த காயத்துல, இந்த வருத்தத்துல 3 நாள், 3வது நாள் ஹலர் தமர் வஃத் ஆயிட்டாங்க. பயங்கரமான காயம். இந்த இடப்பட்ட இந்த 3 நாளைக்கு உள்ள சஹாபாக்கள் பாலம் கொண்டு கொடுத்தாங்க. குடலால ரத்தத்துறை சேர்ந்து பாலம் மட்டையால வந்து அபுதாப் ஷரீஃப்ல வரும் விரிவாயிரு. இப்படியான கட்டத்துலதான் இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து ஹதரத் உமர்கிட்ட சொன்னாங்க, நீங்க அடுத்த ஜனாதிபதியை நீங்க நியமிச்சிருங்களேன். ஏதா நிலப்பாடு பாக்காங்க, இதுக்கு பின்னால ஹதரத் உமர் தப்புற மாதிரி சாத்தியம் இல்ல, பிள்ளைப்பாருந்து சாத்தியம் இல்ல, சொல்லிட்டாங்க நீங்க அடுத்த 3வது ஜனாதிபதியை நியமிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஹதரத் உமர் சொன்னாரு, அதற்கு முறைதான் பயந்தாங்க. சொன்னாங்க, நான் ஒரு ஆளை நியமிச்சுட்டேன், நியமிச்சு அவர் ஆட்சியில முறைகேடா நடந்துட்டா இருந்தா அவர் அப்படி நடந்ததுக்குரிய எல்லா பாவமும் எந்த கபருக்கு வந்து சேர்ந்துடும். அதனால நான் யாரை பொறுப்பாக்கல, நபியவங்க எந்த 6 சஹாபாக்களை பொருந்தின நிலையில வஃபாத்தாகினாங்களோ, அஷரத்துல் முபஷரா 10 நன்மாராயம் பெற்ற சஹாபாக்கள் பேசுறோம். அதுல நபியவங்கட காலத்துல, ஹத் அவ்வக்கர காலத்துல, ஹத் உமரன் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 4 பேர் வஃபாத் ஆகிட்டாங்க. 4 பேரு வஃபாத் ஆகிட்டாங்க. ஹதரத் அபூபக்கரா வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த ஹதரத் உமர் வஃபாத் ஆக போறாங்க. ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா இவரும் வஃபாத் ஆகிட்டாரு. மிஞ்சின 6 சஹாபாக்கள் தான் மிச்சமா இருந்தாங்க. ஹத் உமர் சொன்னாரு, நபியவங்க எந்த 6 பேரை பொருந்து கொண்டு சொர்க்கவாதின் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போனாங்களோ, இந்த 6 பேர்த்தையும் நான் ஆட்சி பொறுப்பு கொடுக்கேன். இவங்க 6 பேர் மஷூரா செஞ்சு விரும்பிய ஒரு ஆள அவங்க ஜனாதிபதி, 6 பேருக்குள்ள ஒரு ஆள ஜனாதிபதியா நியமிச்சுக்கிட்டு சொன்னாங்க. சென்னைப்பட்ட ஹதரத் உமர் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகிற கடைசி டைம்ல சொன்னாங்க, உங்க 6 பேருக்கு 3 நாள் தான் அவகாசம், 3 நாளைக்குள்ள அடுத்த ஜனாதிபதி முடிவு செய்யப்பட்டிருக்கணும். ஏண்டா உம்மத்து 3 நாளைக்கு மேல எந்த ஒரு அமீர், ஒரு தளபதி இல்லாம, ஒரு பொறுப்புதாரி இல்லாம உம்மத்து இருக்கப்படா என்று சொல்லிட்டு வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப ஜனாதா அடக்கிட்டு வந்து இப்ப 6 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து இப்ப ஒரு ஆளை நியமிக்கணும், ஆறு பேருக்குள்ள எப்படி சாய்ஸ் பண்ணலாம்? இப்ப ஹலத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய கோடீஸ்வர பணக்கார சஹாபி, நல்ல நுணுக்கமானவரா இருந்தாரு. ஹலத் அப்துல் ரஹ்மான் முதலாவது மஷூரா செஞ்சாங்க ஆறு பேர்த்தையும். நான் ஒரு கருத்து வந்து சொல்றேன், நம்ம ஆறு பேருக்குள்ள ஒரு ஆளை தெரிவி செய்யறது கஷ்டம். ஏன்னா ஆறு பேரும் தகுதியான ஆக்கள் தான், பொருத்தமான ஆக்கள். அதனால முதல் நம்ம ஆறு பேருக்குள்ள மூன்று பேரை தெரிவி செய்வோமே, மூன்று பேரை தெரிவி செய்வோம். அதுக்கப்புறம் அந்த மூன்று பேருக்குள்ள ஒரு ஆளை பொறுப்பாக்கும். எல்லாரும் ஏகமனதா ஏற்றுக்கொண்டாங்க. செல்லி முடிக்கல, செல்லி முடிக்கல, ஹதர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆறு பேரும் ஹதர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத் அலி இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹத் அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறு பேரும் தான் இருக்காங்க. இப்ப இந்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உடனே ஹதர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஆறு பேருக்குள்ள எந்த ஆட்சியில ஒரு பங்கு இருக்குதானே, எந்த பங்கு? நான் ஹதர் அலி ரலியல்லாஹு விட்டு கொடுக்க நான் தட்டி விலகிடுறேன் சொன்னாங்க. அவரே மூன்று பேரை கஷ்டப்பட்டு தெரிவு செய்யல, எழும்பி அவரே சொல்லிட்டாரு, எந்த பங்கு? நான் ஹலர் அலிகிட்ட கொடுக்கறேன், நான் விலகி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அவர் உட்கார ஹலர் தல்ஹாரதை எழுப்பினாங்க, எழுப்பி சொன்னாங்க, நான் எந்த ஆட்சி பங்கு ஹலர் உஸ்மான் அவங்கள்ட்ட கொடுக்கறேன், எனக்கு இந்த பதவி வேணாண்டு அவங்களும் விலகி கேட்டாங்க. ஹலரத் அப்துல் ரஹ்மான் அவசரது இல்லாம சொன்னாங்க, எனக்கும் வானா, நான் எந்த பங்கு ஹலர் சாஹிப் நபி வக்காத்ரான் கொடுத்துருது, எனக்கும் வானாண்டு மூன்று பேரும் தானாக விலகி கொண்டாங்க. இப்ப மூன்று பேரும் மிச்சம், மூன்று பேரும் விலகி கொண்டாங்க. இப்ப மூன்று பேரும் மிச்சம், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்று பேரும் தான் மிச்சம். இப்ப மூன்று பேருக்குள்ள ஒரு ஆளை நியமிக்கணும், மூன்று பேரும் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு விலகிட்டாங்க. இப்ப ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவசரம் சொன்னாங்க, ரெண்டு பேரை பார்த்து, மத்த ரெண்டு பேரை பார்த்து சொன்னாங்க, எனக்கும் இந்த ஆட்சி வானா, எந்த ஆட்சியை உங்க ரெண்டு பேருக்கும் தந்துடுறேன் என்று செல்லி போட்டு அப்துல் ரஹ்மான் அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சுவரா எனக்கு வானா வானான்னு தான் செல்ல போறாங்க. ஏன் சஹாபாக்கள் பதவியை விட்டு ஓடினாங்க, விரண்டு ஓடினாங்க, தேடல பதவியை எப்படியாவது இன்னைக்கு வந்துடப்படாண்டே இருந்தாங்க. இப்ப அப்துல் ரஹ்மான் அவசரம் எல்லாம் தெரியும், ரெண்டு பேரும் வானாண்டு செல்ல போறாங்க. அதனால நுணுக்கமான முறையில நடந்து கொண்டாங்க, சொன்னாங்க, எனக்கும் வானாண்டு செல்லிப்பட்ட ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்க, உங்க ரெண்டு பேர்ல யாரும் வானாண்டு செல்லுவீங்களோ அவங்க தான் எங்கட ஜனாதிபதி சொன்னாங்க. நீங்க யாராவது வானாண்டு செல்லுவீங்கன்னா அவர் தான் எங்கட ஜனாதிபதி சொன்னாங்க. ரெண்டு பேருக்கு நிர்பந்தம் அமைச்சு, நிர்பந்தமான கட்டம். இதுக்கு பின்னால்தான் ரெண்டு பேரும் பேசி முறையா ஹதரத் உஸ்மான் பதவிக்கு வந்தாங்க, மூன்றாவது இஸ்லாமிய ஜனாதிபதியா வந்தாங்க. சஹாபாக்கள் பதவியை விட்டு விலகி ஓடினாங்க, பதவிக்கு போட்டி போடுங்க, பொறுப்புக்கு அடிச்சு கொண்டது பயந்தாங்க. பொறுப்புங்கிறது பயங்கரமானது, கஷ்டமானது, பாரமானது. இப்ப பெரிய பதவிமாய்த்தான் இருக்கும் உலகத்துல, ஆனா அல்லாட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்க கூடதான் இதுல பாரம் விளங்கும். சஹாபாக்கள் உலகத்துல இதை விளங்கியிருந்தாங்க. இதைத்தான் சயீத் இப்னு ஆமிர் ஜுபைர் உமர்ஸா கெஞ்சி கேட்டாங்க, உங்களோட ஆட்சிக்கு பூர்த்தியா உதவியா இருக்கேன், என்ன அல்லாஹ்வுக்காண்டி எனக்கு பொறுப்பாக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது ஒன்றும் சரி வரா, இப்ப நான் உங்களை ஹிம்ஸ் நாட்டுக்கு மினிஸ்டர் ஆக்குறது சொன்னாங்க. ஹென்ஸ் இந்த பகுதிக்கு உங்களை மினிஸ்டர் ஆக்குறோம், வற்புறுத்தலின் பேர்ல பதவி எடுத்துட்டு போறாரு, வற்புறுத்தலின் பேர்ல ஒன்றும் செஞ்சிக்கையிலா நிற்பந்தம் எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போய் கொஞ்சம் காலமாகுது, கொஞ்ச காலத்துக்கு பின்னால இந்த ஹென்ஸ் நாட்டுல இருந்து பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று மதீனாவுக்கு ஜனாதிபதி உமரை சந்திச்சு சும்மா கலந்துரவாடிட்டு போறதுக்கு வராங்க, சந்தோஷமா பேசிட்டு போறதுக்கு வராங்க. பத்து பேர் கொண்ட குழு ஒன்று வராங்க, ஹத் உமர் அவங்களை சந்திக்காங்க, மஸ்ஜித் நபவியில வச்சு அழகான முறையில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹத் உமர் ஹிம்ஸ் நாட்டின் நிலைமைகளை விசாரிக்காங்க, ஜனா அவங்க மினிஸ்டர் நிலைமை விசாரிக்காங்க, மக்கள் ஹாலாத்துகளை தெளிவா விளங்கப்படுத்துறாங்க வந்தாக்களும். இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஹலத் உமர் ஒரு வார்த்தை வந்த பத்து பேரை பார்த்து சொன்னாங்க, நீங்க வந்திருக்கிற பத்து பேரும் உங்களோட ஊர்ல மிகவுமே கஷ்டப்பட்ட மக்கள் கொஞ்சம் பேர்ல பேர் லிஸ்ட் வந்து தாங்கணும், நான் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சொன்னாங்க. ஜனாதிபதி உதவி செய்ய போறாரு, ஊருக்கு மிகவும் வறிய மக்களுக்கு உதவி செய்ய போறாரு, நம்ம பகுதியில உதவி செய்வாங்க, அதுக்கு காலம் வரணும், காலம் வரணும். ஆனா இது எந்த காலமும் இல்ல, இது பொதுவான காலம். அதற்கு ஒரு ஜனாதிபதி அறிக்காங்க, வந்தாக்கிட்ட கேட்டாங்க வேண்டுதல் என்று, நீங்க உங்களோட ஊர்ல மிகவும் கஷ்டப்பட்ட மக்கள் பேர் லிஸ்ட் வந்து தான் வந்து பத்து பேர் மஷூரா பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க. இப்ப ஹதரத் உமர் பத்து பேரை முன்னுக்கு வச்சுட்டு ஒவ்வொரு பேரா வாசிச்சுட்டு வரக்குள்ள சயீத் இப்னு ஆமிர் ஒரு பேர் வந்துச்சு. சயீத் இப்னு ஆமிர் ஹத் உமர் கேட்டாங்க, மன் சயீத் இப்னு ஆமிர், இந்த சயீத் இப்னு ஆமிர் யாருன்னு கேட்டாங்க. வந்த பத்து பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அமீருனா எங்கட மினிஸ்டர் சொன்னாங்க. மினிஸ்டர் என்ன பட்டியல வாராரு, ஏழைகள் பட்டியல் இல்ல, வறிய ஏழைகள் பட்டியல மினிஸ்டர் பேர் வருது. யோசிச்சு பாருவாங்க, இதுதான் சஹாபாக்கள் ஆட்சி நடத்திய விதம். சஹாபாக்கள் நடத்தி காட்டினாங்க உம்மத்துக்கு, வறிய ஏழைகள் பட்டியல பேர் வருவது. இப்ப ஹலத் உமருக்கு ஆச்சரியம், அமீருக்கும் ஃபகீர், உங்க மினிஸ்டர் ஏழையாந்து கேட்டாங்க. மினிஸ்டர் ஏழையா? பத்து பேரு சொன்னாங்க, வல்லாஹி இன்னஹு லயமுர்ரு அலைஹி அய்யாமு திவால் லா யூக்கது ஃபீ பைத்திஹி நார். வல்லாஹி சத்தியமா சொல்றேன், அவர் வீட்டுல பல நாள் கடைஞ்சிட்டு இன்னும் அடுப்புல நெருப்பு எரியல் சொன்னாங்க. வந்தாங்க, இன்னும் அடுப்புல நெருப்பு எரியல் சொன்னாங்க. ஹதரத் உமர் தேமி தேமி அழுகுறாரு, ஹத்தா வல்லல துமுஹு லஹியதஹு. ஹதரத் உமர் தாடிய ஃபுல்லா கண்ணீர் நனைச்சு அந்த அளவுக்கு தேமி தேமி அழுதுபட்டு, ஆயிரம் தங்க காசை கொண்டு வர சொல்லி ஒரு பையில போட்டு கொடுத்தாங்க பத்து பேர்த்தை. நான் தந்தன்னு சொல்லி உங்களோட மினிஸ்டர் கொண்டே கொடுங்க, என் சலாத்தை சொல்லி நான் தந்தன்னு கொண்டே கொடுங்கன்னு சொல்லி. இப்ப பத்து பேரும் எடுத்துட்டு போறாங்க பார்சல. இப்ப சாயிது ஆமிர வீட்டுக்கு வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மனைவி வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப போன பத்து பேரும் வாராங்க, இவர் கண்டுட்டாரு, போனாக்கள் வாராங்க, ஜனாதிபதி சந்திக்க போன பத்து பேரும் வாராங்க. ஆனா கையில பார்சல் வந்து வருது. ஆமிர் மினிஸ்டர் விளங்கிட்டாரு, நம்ம கஷ்ட நிலைய ஜனாதிபதிக்கு வச்சுட்டாங்க போல, முன் வச்சுட்டாங்க போல இருக்கி, விளங்கிட்டு நமக்கு தான் உதவி பணம் வருவது, பார்சல் வருவதுன்னு சொல்லி அங்க வாராங்க பத்து பேரும். இங்க இருந்த ஹதர் சாயிது ஆமிர் சொன்னாங்க, என்னத்துக்கு நம்ம ஊர்ல சொல்ற, ஏதாவது ஜனாதாவில் இருந்தா செல்வம், கவலையான விஷயம் இருந்தா செல்வம், எவ்வளவு நாளா அடுப்புல நெருப்பறி இல்ல, எவ்வளவு சந்தோஷமா எடுத்திருக்கணுமா இல்லையா? மனைவிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, கேட்டாங்க உள்ளுக்கிறது, கணவரை என்ன விஷயம், கடுமையான இன்னால் இல்லாத இருக்கே என்ன விஷயம் கேட்டாங்க. சொன்னாங்க, அமாத்த அமீரு முபினின், அமீரு முபினின் ஜனாதிபதி உமர் வஃபாத் ஆயிட்டாங்களா கேட்டாங்க. ஜனாதிபதி உமர் வஃபாத் ஆயிட்டாங்களா? சொன்னாங்க, உமர் மௌத்தாகினா பரவாயில்லையே, இன்னொரு ஆளை நியமிச்சுக்கலாம், அதை விட பெரிய ஒரு விஷயம் சேர்த்தாரு, அதே ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்ப மனைவி விலங்கல்ல திரும்ப கேட்டாங்க, உசைபல் முஸ்லிமும் வக்கா, அப்படின்னா முஸ்லிம்கள் எல்லாரும் யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்களா? சொன்னாங்க, பல் அதவும் இருந்தாலி, ஒரு யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்ட அடுத்த யுத்தத்துல கவனிச்சுக்கலாம், அதை விட பெரிய ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப மனைவி கடைசியா கேட்டாங்க, வமா அதவும் இருந்தாலி, அப்ப அதை விட பெரிய விஷயம் என்னதான் இருக்கு கேட்டாங்க. இப்பதான் கணவன் மனைவிக்கு விளங்கப்படுத்துறாரு, தஹலத் அலைய துன்யா லிதுஸ்ல ஆஹிரதி வஹல்லத்தில் ஃபித்னத் ஃபீ பைதி. இந்த விஷயம் தெரியுமா, இவ்வளவு நாளும் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்துச்சு, இப்ப இந்த வீட்டுட நிம்மதியை நாசப்படுத்துறதுக்கு வீட்டுக்குள்ள துன்யா வந்துட்டு, இந்த ஆஹிரத்தை நாசப்படுத்துறதுக்கு வந்துட்டு. என்னத்துக்கு வருவது? கஷ்டமான கட்டத்துல அல்லாட உதவி வருவது, அதையும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும், விளங்கினாங்க. இது இந்த ஆஹிரத்துடைய தயாரிப்புக்கு நாசம், நஞ்சின்னு சொல்லி சஹாபாக்கள் விளங்கின. அதனால அல்லாஹ் வசதியை தந்திருக்க தப்பு இல்ல, தந்த வசதியை அந்த மௌத்துக்குரிய தயாரிப்புக்கு நான் பயன்படுத்தணும், என்ன தீனுக்கு நான் செலவழிக்கணும். இப்ப மனைவி கணவனை ஆறுதல் படுத்துறாங்க, நீங்க கவலைப்பட தேவையில்ல, நம்மள ஊர்ல நம்மளே விட தேவையான செலவு இருக்குன்னு சொல்லி, ரெண்டு பேரும் அதே இடத்துல அவ்வளவு பணத்தை பங்கு வச்சு எல்லாத்தையும் ஒரு தீனார் கூட தங்களுக்கு எடுக்கல, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் சஹாபாக்கள் வாழ்க்கை, உலக வாழ்க்கை. ஆனா இந்த சஹாபாக்கள் தீண்ட வாழ்க்கையை யோசிச்சு பாருவோம், இவரோட தீண்ட நிலம் எப்படி இருந்து, ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹ் தீன வச்சு உயர்த்தினான். நாங்க உங்களுக்கு பெரிய சஹாபாக்கள் சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள், எல்லாரும் பொருந்து கொண்டுட்டா ரதியல்லாஹு அன்ஹு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா உறுதி முடிவா சொல்லிதான், சஹாபாக்கள் பொருந்து கொள்ளப்பட்டவங்க, சொர்க்கவாதிகள், அவங்களோட உடம்ப மண் தின்றதை அல்லாஹ் பூமிக்கு ஹராம் ஆகிட்டான். இப்படியான சஹாபாக்கள் உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? இந்த சஹாபாக்கள் ஆரம்ப கட்டம் இருக்குதானே, இப்பதான் சஹாபாக்கள் ஆரம்ப கட்டம், ஒவ்வொரு ஆக்களும் பெரிய குணக்காரனும் குடிகாரனும் பெரிய வட்டிக்கு கொடுக்கிறவனும் தான் சஹாபாக்கள் ஆரம்பத்துக்கு. ஆனா தீன கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு ஹலத் ஹம்சா ரதியானோட பேரு கேட்கிறாங்க, ஹம்சா ரதியெல்லாம் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? ஆகப்பெரிய குடிகாரன். புகார் ஷரீஃபில் வரும் ரிவாயத், ஹலத் அலி ரதியல்லாஹு தஆலா நானாட மகன் தம்பி முறை, இவருக்கு சொந்தமான ஒட்டகத்தை குடி வரியில அறுத்துட்டாரு. நபியோட வந்து முறப்பாடு செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவை சந்திக்க வந்தாங்க, கடு வரி தெரிக்காரு. நபி ஒரு பார்வை பார்த்தாரு, கீழே இருந்து மேல வர நபி பேசுறது, இது பேசுற பொருத்தமில்லை, நபி திரும்பிட்டு பேசிட்டாங்க. அவ்வளவு பெரிய குடிகாரன் ஹலத் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு, தீன் கையில் எடுத்தாரு, தியாகம் செஞ்சாரு, முழு சொத்தையும் முழு எல்லா வசதியும் தீனுக்கு செலவழிச்சாரு, கடைசியில எப்படி கபருக்குள்ள போய் சேர்ந்தாருன்னு கஃன் சேரத்துக்கு துணி காணாத நிலையில தான் கபருக்குள்ள போய் சேர்ந்தார். ஆனா இவள குமத்தில் ஹலத் ஹம்சா யாரு? இன்றைக்கு ஒவ்வொரு ஜும்மாவுடையும் ஹலத் ஹம்சாரான பேர் செல்லப்படும். வஹம்ஸத்து அஸதுல்லா அஸது ரசூலிஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய நபியே கூட சிங்கம்னு பேர் பெற்றாரு. செய்யது சுஹதா யௌமல் கியாமா, மறுமையில சுஹதாக்களோட தலைவர் ஹம்சா ரலியல்லாஹு. ஆனா உலகத்துல வஃபாத்தாகக்குள்ள கஃனுக்கு துணி காணாத நிலைமையில வஃபாத்தாகினார். உலகத்தில் அனுபவிக்கல, ஆனா தீன கையில் எடுத்தாரு அல்லாஹால இவனை உயர்த்தினார். நபியவங்களை கொள்ள வந்தவர் தான் தீன கையில் எடுத்தார், அல்லாஹ் உயர்த்தினான். ஸ்டாத்துல இரண்டாவது ஜனாதிபதி ஆக்கினார். ஹலத் அப்பாஸ் ஆக பெரிய வட்டிக்கார் ஸ்டாத்துக்கு வாராரு. இன்றைக்கு ஒவ்வொரு மெம்பர்லையும் பேர் செல்லப்படுது. அல்லாஹு அப்பாஸ் அப்பாஸ் அவங்களுக்கு அவங்க சந்ததிக்கு வியாழா நீ மன்னிச்சலிச்சிரு, மன்னிப்பளிச்சிரு. ஒவ்வொரு மெம்பர்லையும் ஒவ்வொரு வாரமும் செல்லப்படும். எதனால இதை அடைஞ்சாங்க? உலகத்துல எந்த வசதி வாய்ப்பையும் பெருசா பாக்கல சஹாபாக்கள். இதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று பாக்கலாம் நாங்க. ஹலர் பிலால் ரதி இல்லா தலா, முழு உலகமும் பேசப்படுறது ஹலர் பிலால் ஹபஷி ரதி இல்லா. எப்படிப்பட்ட சஹாபி அவங்க? எத்தியோப்பியாலதான் ஹலர் பிலால் தான் பிறந்தாங்க. கருப்பின மக்கள் வாழ்ற பகுதி, மனுஷன் எங்கட பார்வையில, மக்கள பார்வையில அசிங்கமானவர், உதடு பெருத்தவர், நீக்ரோ அடிமையா இருந்தாரு. எந்த வசதி வாய்ப்பும் இருக்கல, அடிமைதான். ஆனா இஸ்லாத்துக்கு வாராரு, இஸ்லாத்த கையில் எடுக்காரு. அல்லா எந்த அளவுக்கு உயர்த்தினா தெரியுமா? ஹலர் பிலாலுடைய செஞ்ச தியாகம். ஒரு கட்ட நபிசல்லா சஹாபாக்களோட பயணம் போறாங்க. ஒரு இடத்துல சில சில தோல் துண்டுகள் கிடக்கு, வெத்தம் கொஞ்சம் கிடக்கு. நபிசல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இது யார தோலும் வெத்தமும் தெரியுமா? செல்லிப்படி சொன்னாங்க, இந்த இடத்தால ஹலர் பிலால் எடுத்து செல்லப்பட்டிருக்காரு. சொல்லிக்காங்க ஹலர் பிலால் எடுத்து அவ்வளவு தியாகம் செஞ்சாரு, சுத்தம் வடிய வடிய எடுத்து செல்லப்பட்டிருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த கஷ்டத்துல பிரதிபலிப்பா அல்லா எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்தா தெரியுமா? அல்லா எந்த அளவுக்கு உயர்த்தினா ஹலர் பிலால் ரதியல்லாஹு உலகத்துல முதலாவது பிலாலுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் உலகத்துல உயர்த்தினான், மக்கள்ற பார்வையில் அசிங்கமானவர், தீன கையில் எடுத்தாரு. அல்லாஹ் முதலாவது கொடுத்த பரிசு மஸ்ஜிது நபவில நிரந்தர முஹத்தின் அறிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். மஸ்ஜிது நபவில நபியின முன்னிலையில நபியவங்கட கண்ணில முதலாவது முஹத்தின்.
Thank you.
பிலால் ரதி அல்லாஹு தஆலா உலகத்துல உண்டு விரிஞ்சு இல்ல, ஆனா தீன் இறுதிக்கு பூர்த்தியான தீன் இறுதிக்கு அல்லாஹ் என்ன உயர்த்தினான்னு சொன்னா, முதலாவது அல்லாஹ் உலகத்துல கொடுத்தான் மஸ்ஜித் நபவியில நிரந்தர முஹத்தினால் ஆகி எவ்வளவு சிறப்பு இது. இப்ப ஹசரத் அதான் செஞ்சாங்க, இதே அதான மஸ்ஜித் நபவியில சொல்லியிருந்தா 50,000 அதான் செஞ்ச நண்பர்கள் கிடைச்சிருக்கு. அதுதான் மஸ்ஜித் நபவிக்கு இந்த பள்ளிகளுக்கு வித்தியாசம். 600,000 நன்மை அங்க படங்கு தெரிச்சு, இங்க ஒரு சுபஹானல்லாஹ் செல்றமா, இதே சுபஹானல்லாஹ் மஸ்ஜித் நபவிக்குள்ள இருந்து சொன்னா 50,000 சுபஹானல்லாஹ் செஞ்ச நண்பர்கள் கிடைக்கும். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது கொடுத்த கிஃப்ட் என்ன, நபியவங்களோட சபையில நபியவங்க இருக்காங்க, சொர்க்கத்தை கொண்டு பஷார செய்யப்பட்ட எல்லா சஹாபாக்களும், பெருந்தர வீரர்கள், முக்கியமான அந்தஸ்துக்குரிய சஹாபாக்கள், ஆரம்பத்தியாகி எல்லாருக்கு முன்னால நிரந்தர முகத்தினால் ஆக்கிடும். இது அல்லா முதலாவது கொடுத்த கிஃப்ட். இரண்டாவது அல்லா கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா, பதக மக்கா வெற்றி கொள்ளப்படி, மக்கா வெற்றி கொள்ளப்படி ஹிஜ்ரி 8வது வருஷம் ரமலானுடைய மாதம். நம்ம இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சில தினங்கள்ல முன்னோக்கப்படும். இந்த ரமலான்ல தான் முழு மக்காவுடைய ஒவ்வொரு வீடும் இஸ்லாத்துக்கு வந்த மாசம், இஸ்லாத்துக்கு வந்த வருஷம் ஹிஜ்ரி 8. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்துக்குள்ள மக்காவோட வந்த அந்த ஆண்டுதான் ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாசம். இந்த மாசம் நபிசல்ல அல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபாக்களோட மதீனாவில இருந்து வந்து கஅபாவை கைப்பற்றாங்க, மக்காவை வெற்றி பண்றாங்க. இந்த டைம்ல தொழுக நேரமாகுது. இப்ப நபிசல்ல அல்லாஹு அலைஹி வஸல்லம் யார கஅபாக்கு மேல அதான் செல்ல வச்சாங்க சொல்லுவோம், எவ்வளவு பொறுமதியான சஹாபாக்கள் இருக்காங்க, ஹதரத் அபூபக்கர் சித்தியத்தான் இருக்காங்க, உமர் ரதியல்லாஹு இருக்காங்க, உஸ்மான் ரதியல்லாஹு இருக்காங்க, அலி ரதியல்லாஹு இருக்காங்க, மிச்சமான எல்லா அஷரத்துல் முபஷ்ஷரா சஹாபாக்கள் இருக்காங்க, பத்ர் சஹாபாக்கள் இருக்காங்க, உஹத் சஹாபாக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் மத்தியில ஹலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் நீங்க கஅபாக்கு மேல ஏறி அதான் செல்லுங்கன்னு சொன்னாங்க. கஅபாக்கு மேல முதன் முதலாக ஏறி அதான் சொல்லக்கூடிய பாக்கியம் ஹலர் பிலால் அவர்கள். அவங்களுக்கே அவங்களை நம்ம ஏதாவது பேச அழுதுட்டாங்க நபி அவங்க சொன்னது, ஏன் இவ்வளவு கண்ணியம் எல்லாம் கொடுத்தாங்க, எவ்வளவு கண்ணியம்டா, ஹலர் உமர்றதையும் 10.5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க தானே, நாங்க வரலாறுல கேள்விப்பட்டிருக்கோம், உமர்றத பேரை கேட்டா அந்த காலத்து வல்லரசுகள் பயந்து நடங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரோம் பாரஸ் நபியோட காலத்து வல்லரசு, உமர்ற பேரை கேட்டு அவங்களுக்கும் பயம். இப்படியான ஹதர் உமர் ரதியல்லாஹு ஹதர் பிலால் பத்தி பேச்சு வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, செய்யுதுனா பிலால், எங்கட தலைவர் பிலால் தான் சொல்லுவாங்க, சும்மா பிலால் என்று சொல்ல மாட்டான், உமர் ரதியல்லாஹு எங்கட தலைவர் பிலால் தான் சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய ஹதர் உமர் தான். அந்த அளவுக்கு அல்லா உலகத்துல உயர்த்தினான். என்ன இருந்துச்சு உலகத்துல ஒண்ணு வெறிக்கல, பூர்த்தியான தீன் இருந்துச்சு, வாக்கு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த தீன் எங்களுக்கு பாரமாரிச்சு, நாங்க தீனுடா என்னே ஒன்று மாதிரி விலகி வச்சிருக்கோம், தீனுக்கு சொன்னா வேற ஏதோ ஒன்று மாதிரி நாங்க பார்க்கணும். தீனுங்கிறது ஆக தேசம், ஆக தேசம். நீ கொஞ்சம் யோசிங்க, இந்த இடத்துல இருக்க நாங்க எல்லாரும் இருக்கிறவங்கல்ல, யாருக்காவது சாப்பிட தெரியாதவங்க இருக்கேமா, ஏன்னா சாப்பிட தெரியாதவங்க யாரும் இருக்காங்களா, இங்க எல்லாம் உலகத்திலே விடுப்பமே, யாருக்காவது சாப்பிட தெரியாதாக்கள் இருக்காங்களா, இல்ல குடிக்க தெரியாதாக்கள், உடுப்புடுக்க தெரியாதாக்கள் இருக்காங்களா, தூங்க தெரியாதாக்கள், டொய்லெட் போக தெரியாதாக்கள் இருக்காங்களா, எல்லாருக்கும் அழகா எல்லாம் செய்வாங்க. இதே கட்ட நானும் நீங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா, அட அன்றாடம் நானும் சாப்பிடுறேன் தான், அன்றாடம் மனசுல கூட போறேன் தான், அன்றாடம் தூங்குறேன் தான், நபியவங்க இன்னைக்கு முறையிட்டு காட்டி தந்திருக்காங்களா இல்லையா, எப்படி சாப்பிடுன்னு நபியவங்க காட்டி தந்திருக்காங்களே, நபியவங்க காட்டிய பிரகாரம் எனக்கு சாப்பிட தெரியுமா, நபிசல்லாம் எப்படி உடுப்புடுக்கணும்னு காட்டிதான், இப்படி எனக்கு உடுப்புடுக்க தெரியுமா, டொய்லெட் போகிற முறை நபி படிச்சு தந்திருக்கேன், இப்படி எனக்கு போக தெரியுமா, இதைத்தான் நானும் நீங்க யோசிக்கணும். நபிசல்லா அலிஸ்லம் எங்களுக்கு வழிகாட்டி அந்த அனுப்பி வச்சிருக்காங்க, முழுக்க முழுக்க நபி எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்க, இந்த வாழ்க்கையை உலகத்துல வாழ்ந்து காட்டுறதான் தீன் நபிசல். வளமையா சாப்பிடுறது நபி அவன் காட்டுறதா சாப்பிட்டேன்னு சொன்னா அதை எங்களுக்கு கபருக்குரிய வருவாயா போய் சேர்ந்து, வளமையா டொய்லெட் போறதா நபி காட்டிய பிரகாரம் பெய்திருமா, சுண்ணத்தை ஹயாத்தாக்கின நன்மை பெய்து, இதைத்தான் நாங்க படிக்கிறது. டொய்லெட் போற முறையை நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. முஸ்லிம் ஷரீப்ல ரிவாயத் வருவது, ஹதர் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி, ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இவங்க இஸ்லாத்துக்கு வந்தவுடனே ஒரு யூதன் இவங்களை திட்ட வாரால், இவங்களை கேவலப்படுத்துறதுக்கு வாரம், கேவலப்படுத்த நீயத்துல வந்து சொன்னான், என்னப்பா உங்களோட நபி உங்களுக்கு டொய்லெட் போற முறையை படிச்சுட்டாராங்க, அவ்வளவு டொய்லெட் போக தெரியாத படைப்புகளா நீங்க கேட்டான், டொய்லெட் போக தெரியாத அவ்வளவுக்கு ஒரு நபி வந்து படிச்சு தரணுமான்னு கேட்டான், அந்த சஹாபியை வெளிப்படுத்துறதுக்குன்னு வந்து கேட்டான். இந்த கட்டம் அந்த சஹாபி யோசிச்சிருக்கலாமா இல்லையா, அட இஸ்லாத்துக்கு முன்னாலே நான் எத்தனை தரம் டொய்லெட் போயிருக்கேன், இதுக்கு ஒரு நபி ஒன்று வந்து படிச்சு தரணுமா, இப்படி அந்த சஹாபி யோசிக்கிறது. அந்த யூதனை இருப்பாட்டி படிச்சு கொடுத்தாங்க, ஓ எங்கட நபி அவங்களுக்கு டொய்லெட் போற முறையும் படிச்சு தந்திருக்காங்க, டொய்லெட் போக்குள்ள இடது காலை வச்சு போகணும், தலையை மறைச்சிக்கணும், காலையை மறைக்கணும், கிபிலாவை முன்னோக்கையும் போடா பின்னோக்கையும் போடா, எதிர்ப்பு தோல்களால சுத்தம் செய்யப்படா, தண்ணியால சுத்தம் செய்யணும், இல்லாத கட்டத்துல கற்களை பயன்படுத்தணும், எல்லாத்தையும் விரிவா படிச்சு கொடுக்கலாம். தொழில் போற முறையை படிச்சு கொடுத்தா இதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தேடி படிச்சு இந்த வாழ்க்கையில அமல் செய்யறதா இந்த வாழ்க்கையில லட்சியம். நீ மாக லேஷ் ஏனும் சொன்னா இந்த இடந்து அமல் செய்யுங்க. நான் ஒரு சின்ன ஒரு துவா ஒன்று சொல்லித்தாரன் ஏனும்னா வீட்டாக்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. திரும்பி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாய் கோத்துக்குரிய தயாரிப்போட ஒரு அங்கம். இதுக்குதான் தீபி சொல்றது. நபிசல்ல அல்லாஹ் தூங்கக்குள்ள ஓதுற ஒரு திக்ர ஒன்று, சின்ன திக்ர ஒன்று சொல்லி தந்தாங்க. ஒரு இஸ்திக்ஃபார் மூன்று தரம் ஓதிட்டு படுத்தா நபி அவங்க நாலு விதமான பாவ மன்னிப்போட அடையாள சிறப்பை சொல்லி தந்தாங்க. என்ன இஸ்திக்ஃபார் தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. யார் தூங்கக்குள்ள மூன்று தரம் சொல்லிட்டு படுப்பாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினாங்க. அவருக்கு முதலாவது சொன்னாங்க, அவர சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும், வலவு காண மித்த ஜபதி பஹர், கடல் நுரையிற பாவம் இருந்தாலும் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிங்க, பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு தப்பு எங்களால் நடந்திருக்கும், எவ்வளவு சின்ன பாவம் செஞ்சிருப்போம், தெரிஞ்ச நடந்திருக்கும் தெரியாம நடந்திருக்கும். நபி அவங்க என்ன சொல்லிக்காட்டினாங்க, இந்த திக்ர யார் செல்வி கொடுக்காரோ கடல் நுரையிற பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். நம்ம பூமியில மேற்பரப்புல 171% கடல் தான், 29% தான் நிலப்பரப்பு. இப்ப 71% கடல்ல எவ்வளவு நிலவரும், எவ்வளவு அந்தளவு பாவம் செய்தாக்க நிருப்பமா நம்ம. அப்படித்தான் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் நபி அவங்க சொல்லிக்காரு. அவ்வளவு பொறுமதியான ரெண்டாவது சொன்னாங்க, அதத ரம்லின் ஆடிஜி, மண் துணிக்க எவ்வளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. பூமியில எவ்வளவு மண் துணிக்கறீங்க, ஒரு மண்புடிய கையில எடுத்துட்டு என்ன போடணும் சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம், சரியான ஒரு கணக்கெடுத்து முடிக்கலாமா? ஒரு கைப்பிடி மண் அளவு பாவம் மன்னிக்கப்படும் செல்லல்ல, எந்த அளவுக்கு மண் துணிக்க பூமியில இருக்கோ எல்லாம் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிருவான்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, அடுத்த வரக்கு ஷஜர், மரங்கள்ற இலைகளின் எண்ணிக்கையில பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. மரங்கள்ற எண்ணிக்கையில மரத்தில் இருக்கிற இலைகள் எண்ணிக்கையில நம்ம இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு வேப்ப மரத்தை குடிச்சு என்ன ஆரம்பிச்சா இலைய, இல்லாட்டி ஒரு முருங்கை இலைய என்ன குடிச்சா, ஒரே ஒரு மரத்தில் இருக்கு எல்லாரும் சேர்ந்து என்னுவோமே லேசில எண்ணி முடிக்கலாமா, கணக்கு வருமா? நவீன ஒரு முருங்கை மரம் செல்ல எல்லா முருங்கை மரத்தையும் செட்டையும் இல்லை, எத்தனை கோடிக்கணக்கான மரம் இருக்கோ எல்லாத்துடைய இலைகளும் பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. கடைசியா சொன்னாங்க, அதது ஐயாவி துன்யா, உலகம் படைக்கப்பட்டிருந்து உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை நாட்களோ அந்த நாட்கள் எண்ணிக்கையில பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த மூணு இந்த திக்கிற மூன்று தர செட்டிட்டு படுக்கிறது, இது பாரமா, இது பாரமா, இதுக்குதான் வீண் என்று சொல்றது. எங்களுக்கு பாரமாறிக்கு தீனுங்கிறது, பாரமாறிக்கு தீனுங்கிறது. நபிசல்லா சின்ன சின்ன திக்கிற எவ்வளவு பொறுமதியானது. இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு உதவி செய்யறோம் இல்லையா, உதவி செஞ்சுட்டு நபி அவங்க ஓதுற ஒரு துவா ஒன்று செஞ்சு தந்தாங்க. உதவி செஞ்சுட்டு ஓதுற துவா, அந்த துவா பாடம் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. சூரத்தில் பாத்தியா பாடம் இல்லாம இருக்கும், ஆனா அந்த துவா பாடம் இல்லாம இருக்காது யாரு. என்ன தெரியுமா, உதவி செஞ்சுட்டு செந்தாங்கனிமா ஓதுறது. ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வந்தா முதலாவது அதுதான் சொல்லிக் கொடுக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யாரும் உதவி செஞ்சுட்டு இந்த துவா ஓதுறாரு முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத்தை சொல்லிக்காட்டினாங்க. ஃபுதிஹத் லஹு அபுவாபுல் ஜன்னத்தி தமானியா, அவருக்கான சொர்க்கத்தில் எட்டு வாயில் திறக்கப்படும் சொன்னாங்க. உதவி செய்ய ஒரு கூலினா ஒரு 3 லிட்டர் தண்ணி போகுது, 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி போகுது. செஞ்சுட்டு இந்த துவா ஓதிடுவோமா, சொர்க்கம் எட்டு வாயில் திறக்கப்படும் சொன்னாங்க. செல்லப்பட்ட கடைசியாக ஏத்த பொறுமை ஐஹாஷா, அவர் எட்டு வாயில விரும்பிய வாயிலால சொர்க்கம் முனைவார் சொன்னாங்க. நம்பி அவரு எவ்வளவு பெரிய பாக்கியம், இதுக்குதான் நீ நினைச்சு. ஆனா இந்த வாழ்க்கையிலங்கிற வாழ்க்கையில் இன்னைக்கு அன்றாடம் உபசீரம், அன்றாடம் தூங்குறோம், என்னோட வாழ்க்கையில விக்கருடைய வாழ்க்கை இல்லையா. ஆனால் இந்த வாழ்க்கையை தேடி தேடி படிக்கிறதா இந்த உழைப்புல அடிப்படைதோ, வேற யாரையும் கஷ்டப்படுத்துறது. நான் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் படிக்கணும். சஹாபாக்கள், சஹாபாக்கள் வயசு வித்தியாசமா படிக்கல, ஆண்களும் படிச்சாங்க பெண்களும் படிச்சாங்க. எந்த கட்ட படிச்சாங்க தெரியுமா, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல, சஹாபாக்கள் தேடி தேடி படிச்ச சம்பவம், சஹாபாக்கள் தேடி தேடி நம்ம படிச்சாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க சுபகம் பின்னால எல்லா பள்ளிகளையும் ஹதீஸ் வாசிக்கப்படுது. காணாத்துக்கு ஒவ்வொரு ஜும்மாவோட நிறைய பயான்கள், மஹல்லாவோட பயான்கள், ரேடியோட பயான்கள் எல்லாம் கேட்குது. இந்த வாழ்க்கையில எந்த மாற்றம் வந்திருக்கு யோசிக்கவாங்க, ஒவ்வொரு ஆக்கள் 20, 30, 40, 50 வருஷம் கழிச்சுட்டது என்ன வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துருக்கு. இந்த வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் மார்க்கத்தை, உலகத்தை விளங்கியளவுக்கு நான் தீன விளங்கியிருக்கேனா. இன்னைக்கு ஸ்கூல் பக்கம் நான் நினைச்சும் பார்க்காதவர், துனியாவை பத்தி கேட்டா தாராளமா பேசுவார் மனிதியால கணக்கில், உலகத்தை பத்தி கேட்டா ஆனா ஒரு நாள் கூட ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டார், அந்த அளவுக்கு உலகத்தை விலகி இருக்கும். ஆனா சரியத்தை நாங்க என்ன விலகி இருக்கோம்? சஹாபாக்கள் எங்க படிச்சாங்க தெரியுமா? சஹாபாக்கள் அதுக்கு அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா இவங்க வஃபாத்தாகிறாங்க, இஸ்லாத்திரை முதலாவது ஜனாதிபதி வஃபாத்தாகிறாங்க. இவங்க வஃபாத்தாகிற கட்டம் தன் நாடு மனைவியில ஒரு மனைவி அத்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய மனைவி, மனைவியை கூப்பிட்டு வசிய செஞ்சாங்க, இந்த ஜனாதாவை நீதான் குறிப்பாட்டணும் சொல்லிட்டு வஃபாத்தாகிட்டாங்க. அவங்கிற வஃபாத்தா நாள் கடும் குளிரான நாள், கடும் குளிரான நாள், வளமய மாதிரி காய்ச்சல் வந்தீங்க, இந்த குளிரை பொருட்படுத்தல குளிச்சாங்க, அல்லாத ஏற்பாடு வஃபாத்தாகிட்டாங்க. இப்ப ஜனாதாவை குளிப்பாட்டுறாங்க மனைவி அத்மா பின் உமைஸ். வீட்டுக்கு ஜனாதா டாக்கள் வந்திருக்காங்க, வீட்டுல ஒரு பகுதியில பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஆண்கள் வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க, மனைவி தனியா கணவன் ஜனாதாவை குளிப்பாட்டி முடிக்காங்க. குளிப்பாட்டி முடிஞ்சு ஜனாதாக்கு வந்த பெண்களுக்கு மத்தியில பேச்சு ஒன்று அடிபடுவது, ஜனாதா குளிப்பாட்டினாக்கள் குளிக்கணும்னு நபி சொல்லியிருக்காங்களாம், ஜனாதா குளிப்பாட்டினாக்கள் குளிப்பாட்டுறாக்கள் குளிக்கணும்னு நபி சொல்லியிருக்காங்களாம். இது கட்டாயமா சுண்ணத்தாண்டு நபியாவது வந்தாக்களுக்கு தெரியும். ஆனா குளிப்பாட்டினாக்கள் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கட்டாயம் குளிக்கணுமா இல்ல குளிக்கிற சுண்ணத்தா, இது பெண்களுக்கு தெரியும், பேச்சு அடிபடுவது. இப்ப இந்த பெண்மணி ஜனாதா குளிப்பாட்டி முடிஞ்சு இப்ப இவைக்கு மசாலா தெரியாது. கணவன் ஜனாதா பக்கத்தில் இருக்கி வெளியே வந்திருக்க ஆண் சஹாபாக்கள் இந்த இடத்துல இருந்து மசாலா படிக்காங்க. இந்த இடம் படிக்கிற இடமா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கிடைக்குது எங்களுக்கு படிக்கிறது? ஏன் நாங்க விளங்க அமெரிக்க முடியல? ஏன் விளங்க அமெரிக்கம்? இந்த ஜனாதா கணவன் ஜனாதா பக்கத்துல வச்சுட்டு மனைவி படிக்காங்க, வந்திருக்கிற கணவன் ஆண்களை பார்த்து கேட்டாங்க, நபியோட சஹாபாக்களே எல்லாருக்கும் நெல்லா தெரியும், இன்னைக்கு கடும் குளிரான நாள், கடும் குளிரான நாள், அது மட்டும் இல்ல நான் இன்னைக்கு நோன்பு வேற குளிச்சிருக்கேன், கணவர் ஜனாதா மனைவி நோன்பு. அந்த பெண்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? சஹாபி பெண்கள் வாழ்க்கை பாருங்க, வீட்டுக்குள்ள கணவர் ஜனாதா ஆனா மனைவி நோன்பு, இதைத்தான் சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம், மாஷா அல்லாஹ், கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்திருக்கோம். எதை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்க சொன்னாங்களோ அதை நாங்க கொடுக்கல. அதனால எனக்கு நிம்மதி இல்லை, மனைவி இந்த வார்த்தையை மதிக்க தயாரில்லை, என்ன பிள்ளைகள் இந்த வார்த்தையை மதிக்க தயாரில்லை. எத்தனை வாப்பா மர தலையில கையை வச்சுட்டு அடுக்கிறாங்க பிள்ளைகளாக, என்ன காரணம்? கஷப்பான உண்மை அப்பவான் பேசுது, நானும் எந்த மனைவியும் தான், என் புள்ள என்ன வார்த்தையை மதிக்குது இல்லையா, அடிப்படை காரணம் நானும் எந்த மனைவி அப்பவான் பேசுது. அதனால இந்த தீனத்தான் நாங்க கொடுக்கணும். முதலாவது வேண்டியத குடும்பம் சந்தோஷமா வாழ வைப்போம், ஹலாலா உடைஞ்சு ஹலாலா குடும்பத்தை பாக்குறது என்ற கடமை, அதே கட்டம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீன கொடுத்துட்டு வஃபாத்தாகிறது. நான் ஊராக்கிற முடிவெடுக்கணும், இந்த ஜனாதாவை நான் வஃபாத்தாகிட்டேன் சொன்னா என்னைக்காக உடைய கையேந்து இந்த கபருக்கு நன்மை அனுப்புற புள்ளையா நான் இந்த புள்ளைய விட்டுட்டு போகணும், இந்த புள்ளைய பட்டதாரியா விட்டுட்டு போறதுல கெட்டித்தனம், இந்த கபருக்கு நன்மை அனுப்புற புள்ளையா விட்டுட்டு போகணும், அதுதான் இந்த வாழ்க்கையில லட்சியம். இதுக்குத்தான் நான் இந்த வாழ்க்கையை தயாரிப்பு செய்ய வேண்டியது. அதன் அடிப்படையில் நான் சஹாபாக்கள் இந்த வாழ்க்கையை தேடி தேடி படிச்சாங்க. வீணுண்டு வரக்குள்ள சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க, துனியா அந்த வரக்குள்ள விட்டு தள்ளினாங்க. ஏன் காரணம்? விளங்கினாங்க உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு போயிருந்தலாம், ஆனா ஒரு மனுஷன் உலகத்துல வீணோட வாழலையா, அல்லாத கட்டட நவீன வாழ்க்கையை வாழலையா, ஆகப்பெரிய நஷ்டமா போயிருவாங்க விளங்கினாங்க. அதனால சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும், பெண்கள் போட்டி போடுறாங்க இந்த ஆண்களை எப்படா நன்மையில முந்தலாம், ஏழை சகாபாக்கள் போட்டு போறா பணக்காரர்கள் எப்படா நன்மையில முந்தலாங்க, வாலிபர்கள் போட்டு போறாங்க இந்த வயதுபர்கள் எப்படி நன்மையில முந்தலாங்க, வாப்பாக்கு மகனுக்கு மத்தியில போட்டி நடக்கு, பெரும்பெரும் சொர்க்கவாதி சகாபாக்களுக்கு மத்தியில போட்டி நடந்து, ரமலானுடைய காலம் நன்மையில போட்டி போடுற காலம், உள்ளத்துக்கு எடுங்கா எந்த வாழ்க்கை கழிஞ்ச வாழ்க்கை கழிஞ்சதா இருக்கட்டும், இருக்கிற காலத்தை மௌத்துக்குரிய தயாரிப்புல நான் போட்டி போடுறேன், இபாதத்துக்குள்ள போட்டி போடுறேன், மௌத்துக்குரிய தயாரிப்பு குடும்ப ரீதியா நான் சொர்க்கத்துக்கு போய்க்கிறேன், கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுப்போம், இரவு பகலா என்னத்தை கஷ்டப்படுறோம். இந்த சில மக்கள் எப்படி உழைக்காங்க தெரியுமா? இவ்வளவு சூடு காலம், வேர்வை சிந்தி, அவ்வளவு 12 மணில நண்பகல் நேரத்துல வயல்ல மண்வெட்டியோட இருந்துகிட்டு வேர்வை சிந்தி சிந்தி கஷ்டப்படுறாங்களா இல்லையா? எத்தனை பேர் பசார்ல வேர்வை சிந்தி உழைக்காங்க, அவர் 500 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இரவுல விழிச்சிருந்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும் உலகத்துல கஷ்டப்படுற வயசு வந்து ஒவ்வொரு அக்கறம் தொழில் செய்யறோம் தானே, என்னத்தை கஷ்டப்பட்டு தொழில் செய்யறோம், யோசிக்கும் என்னத்தை தொழில் செய்யறோம். இந்த கொஞ்சக்கால வாழ்க்கை நானும் என் குடும்பமும் நிம்மதி இறந்துட்டு போயிட்டு, கண்ணுக்கு முன்னால குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, இதுதான் நாங்க உழைப்பு செய்யறோம், இதுக்குதான் தொழில் செய்யறோம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற முதலாளியோட நோக்கமும் அதான், சாதாரண கூலி தொழில் வியாபாரிகள நோக்கமும் அதான், என்னத்தை சம்பாதிக்கும், நிம்மதியா வாழ்ந்துட்டு போகணும். இதே கட்டம் நாங்க ஒரு நாளாவது யோசிச்சிருக்கோமா? இதே குடும்பம், இதே மனைவியர்கள், இதே உமா பாப்பா, இதே தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, உங்களோட சொர்க்கத்துல நிம்மதி அறிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன நான் கஷ்டப்படுறீங்க, என்ன தியாகம் செஞ்சிருக்கேன், மௌத்தாயிரத்துக்கு பின்னாலே மௌத்துக்குரிய தயாரிப்பு செய்யணும், சொர்க்கத்துக்குரிய தயாரிப்பு செய்யறது. நான் சொர்க்கம் போறேன், கண்ணுக்கு முன்னால என்ன பெத்த உமா பாப்பா நடக்க போறேன், யோசிச்சு பாருங்க. நான் சொர்க்கம் போறேன், எந்த சொந்த ரத்த பத்தி தாத்தனம் கட்டி நான் அதை கண்ணுக்கு முன்னால நடக்க போறேன். நான் சொர்க்கம் போறேன், என்ன நம்பி வீட்டுக்குள்ள வாழ இந்த மனைவி கண்ணுக்கு முன்னால நடக்க போறேன். எந்த பிள்ளைகளுக்காவது கஷ்டப்படுறவன் இந்த பிள்ளை கண்ணுக்கு முன்னால நடக்க போறேன். இப்ப இவங்களை பத்தி யார் கவலைப்படுற? நெக்கி கவலை வரலாட்டி என் குடும்பத்தை பத்தி, பக்கத்து வீட்டுக்கார என் குடும்பத்தை பத்தி கவலைப்படுவானா? யாரும் கவலைப்படுறது. அல்லா எந்த கையில பொறுப்பா தந்திருக்கேன். சஹாபாக்கள் விளங்கினாங்க, நோத்துக்குரிய யாரு கூட போட்டி போட்டாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போட்டாங்க. அதிகமான சரித்திர விரும்பி ஒன்று ரெண்டு சம்பவத்தை மட்டும் சொல்லிக் கொள்ள பாருங்க. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டாங்கன்னா, பெரும்பெரும் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க, ஏழு சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க. அதுல எங்க எல்லாருக்கும் தெரியும், சஹாபாக்கள் ஆக உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ரெண்டு சஹாபாக்கள் தான் இஸ்லாத்துடைய ரெண்டு ஜனாதிபதிமார், ஹதரத் அபூபக்கர் அவர்களும் ஹதரத் உமர் அவர்களும். இவங்களுக்கு மத்தியில் எப்படி நன்மையில போட்டி நினைக்க தெரியுமா? ஆனா அபூபக்கர் தான் ஒரு காலமும் நன்மையை விட்டுக் கொடுக்க மாட்டான். அபூபக்கர் தான் உமர் எவ்வளவோ போட்டி போட்டிருக்காங்க அபூபக்கர் அவங்களோட, ஆனா அபூபக்கர் அவங்கள சாதாரண நன்மையில விட முந்தைய ஒரு கட்டம் ஏழாம ஹதரத் உமர் கேட்டாங்க, மிஷ்கா ஷரீஃப்ல ஹதீஸ் வருவது, ஏழாம கேட்டுட்டாங்க ஹதரத் உமர் அபூபக்கர்ட்ட, அபூபக்கர் நான் இந்த வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மையும் உங்களுக்கு தாரன், நீங்க ஒரே ஒரு கட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நன்மையை மட்டும் தரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மையும் நான் தாரன், ஒரு சொற்கவாதி பேசுறாரு, அபூபக்கர் கேட்காரு, எந்த எல்லா வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மையும் தாரன், நீங்க ஒரே ஒரு நன்மையை மட்டும் தரமாட்டீங்களா? நபியவங்களோட அந்த தவுர் குகையில ஹிஜ்ரத்துடைய கட்டத்துல அந்த பாம்பு கொத்த கொத்த வேதனையா சகிச்சு கொண்டு நபியில தூக்கத்துக்கு இடைஞ்சல் இல்லாம நபிய தூங்க வச்சீங்களே வழியில, இந்த கட்டத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு தந்த நன்மையை மட்டும் எனக்கு தாங்கல, இந்த வாழ்க்கையில தந்த எல்லா நன்மையும் தந்துடுறதுன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஹதரத் அபூபக்கர் உயர்ந்தவர், அந்த அளவுக்கு நன்மையில போட்டி போடுவாங்க. எந்த அளவுக்கு போட்டிருந்தா, நபிசலா வடமருந்துக்கு சுபகுடைய நேரம் தொழுகைக்கு வந்தா, சுபக தொழுகைக்கு வந்தா சஹாபாக்கள் வரக்குள்ளேயே நம்மள மாதிரி தொழுத உடனே ஓர்ற ஐடியாவில வாரல, சஹாபாக்கள் வருவாங்க சுபக பின்ன நபியவங்க நல்ல விஷயங்களை படிச்சு கொடுப்பாங்க. கனவுக்கு சஹாபாக்கள் கனவு கொண்டிருந்தா நபி கேட்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க கனவுக்கு, இந்த முதாந்தரங்க சுபக பின்னான். அதன் அடிப்படையில ஒரு நாள் நபியவங்க சுபக தொழுக தொழுவுக்கு திரும்பினாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் விரிக்காங்க, ஹதரத் அபூபக்கர் இருக்காங்க, பக்கத்துல உமர்தான் இருக்காங்க, ஏனே சஹாபாக்கள் எல்லாரும் விரிக்காங்க. நபிசலா கேட்டாங்க, இன்னைக்கு யாராவது சுண்ணத்தான நோம்பு பிடிச்சீங்களான்னு கேட்டாங்க. யாராவது சுண்ணத்தான நோம்பு பிடிச்சீங்களா? ஹாக்கிம் ஷரீஃப்ல வரும் விரிவாரு, உமர்தான் தைரியமான சஹாபி, தைரியமா பேசுவாரு, பெரிய வீரன். உமர்தான் எடுத்த உடனே சொன்னாங்க, யார சுண்ணத்தா இரவு எந்த உள்ளத்துல நோம்பு பிடிக்கிறதா, கொஞ்சம் உள்ளத்துல கேட்டு பாக்கல நோம்பு பிடிக்கிறதா, அதனால நான் நோம்பு பிடிக்கல யார சொல்லதா, அன்னைக்கு நோம்பு இல்லைன்னு சொன்னாங்க. பக்கத்துல அவுபக்கர் சொன்னாங்க, யார சொல்லதா, நான் தான் கொஞ்சம் இரவு கேட்டு பார்த்தேன் உள்ளத்துல, உள்ள சென்னைக்கு நோம்பு பிடிச்சா நெல்லம் சொல்லி, அதனால நான் இன்னைக்கு நோம்பு பிடிச்சிருக்கேன் யார சொல்லதான்னு சொன்னேன். திரும்ப ரெண்டா நபி அவங்க கேட்டாங்கயா, இல்ல யாராவது நோயாளிகளை நோய் விசாரிச்சீங்களான்னு கேட்டாங்க, யாராவது நோயாளிகளை நோய் விசாரிச்சீங்களான்னு கேட்டாங்க. தும்மரா சொன்னா, யார சூழலா இந்த சுகத்தொழுவுக்கு வெளியே போக வேண்டிய, இதுக்கு பின்னாலதானே நோயாளியை நோய் விசாரிக்கிறத யோசிக்கணும்னு சொன்னாங்க. அது அவங்க பக்கத்துல இருந்துச்சு, நான் யார சூழலா, நான் நோய் விசாரிச்சேன் யார சூழலான்னு சொன்னாங்க. காரணம் பிரச்சனை நான் என்ன தெரியுமா, யார சூழலா, நேற்று இரவு தூங்கக்குள்ள எனக்கு செய்தி கிடைச்சிங்க, என்ன சகோதரர் அப்துல் ரஹ்மான் பதிவுதான் சுகம் இல்லாம இருக்காங்க கேள்விப்பட்டு யார சொல்லலாம், அதனால சுபகுக்கு பள்ளிக்கு வார வழியில அவர் நோய் விசாரிச்சுட்டு கையோட அவரே கூட்டிட்டு வந்திருக்கேன் யார சொல்லலாம்னு சொன்னாங்க. மூன்றாவது கேட்டாங்க, நபியவங்க யாராவது வேலைகளுக்கு சதக்கா கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க, சதக்கா கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அது உமர் சொல்றாங்க, யார சொல்லலாம், இன்னும் போகல பள்ளியை விட்டு வெட்டக்கிறவங்க இல்லையா, யார சொல்லலாம், அது அவங்க சொன்னா யார சொல்லலாம் கொடுத்துட்டு தான் வந்துருக்கேன். சொன்னாங்க, என்ன சகோதரர் அப்துல் ரஹ்மான கூட்டிட்டு வரக்குள்ள, அவர் பெரிய பணக்காரர், அவர் வீட்டிலிருந்து வரக்குள்ள கொஞ்சம் ரொட்டி எடுத்துட்டு வந்தாரு, யார சொல்லுங்க என்னத்துக்கு வந்த, சுப தொழுதுட்டு ஊட்ட ஓடுறப்ப அழகா நபியோட முதாக்கரா செஞ்சு படிக்க வேண்டிய விஷயங்களை படிச்சுட்டு குடும்பத்தை பத்தி கவலைப்படுறது, நான் வீட்டு விஷயங்களை கேட்கிற படிக்கிற எல்லாம் படிச்சுட்டு ஆறுதலா ரொட்டியில சாப்பிட்டுதான் சகாபாக்கள் போவாங்க. இந்த நடைமுறை வச்சுதான் எங்க பெரியார்கள் இன்னைக்கு 2.5 மணித்தியால உழைப்பு தந்திருக்காங்க. காலையில் சிற்கண்டு சரி தகவீர மஸ்தித் என்ன தராங்க, சும்மா எங்கே கிடக்கிறத குறைக்கி தரல, எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்துருச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, நபிமார்கள் செஞ்ச அதே உழைப்புட பாணியை தரப்பட்டு எங்களுக்கு. அந்த அடிப்படை மேலானவர்களே சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் ரொட்டி எடுத்துட்டு வந்தாங்க பள்ளிக்கு வாயில வரக்குள்ள ஒரு யாசகன், பள்ளி வாயில இருந்துட்டு யாசகம் கேட்டுட்டு இருந்தாரு, ஆனா அப்துல் ரஹ்மான் கையில இருந்த ஒரு ரொட்டி அவர்கிட்ட நான் கடன் வாங்கி அந்த வேலைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சொன்னாங்க. சுமார் பக்கத்துல சொன்னாங்க, இந்த ஆள நன்மையில முந்திக்க இயலாம இருக்குன்னு சொன்னாங்க, இந்த ஆள முந்தைய இயலாம இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு போட்டின்னு சொன்னா, கடைசி அவன் சென்று முடிக்கணும், அல்லாஹ்வோட வாழ்க்கையில வரக்க செய்யணும், எப்படி உலகத்துல நெல் அரிக்கணும்னு விரும்புறோமோ அல்லாஹ் ரஹ்மத் செய்து மூத்துக்குரிய தயாரிப்போட உலகத்துல வாழும், அல்லாஹ் ரெண்டு வாழ்க்கையும் அல்லாஹ் நிம்மதியாக்கி வைப்பான். தீனுக்கு தியாகம் செய்யற மக்கள் அல்லாஹ் வாழ்க்கையில வீணாக்கிய சரித்திரமே கிடையாது. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லி காட்டலாம், ஆனா நாங்க கொஞ்சம் வாழ்க்கையில எடுப்போம். ஒரு கட்டத்துல நபியவங்களோட வளம் இருந்தீங்க, இரவு நேரத்துல நபியவங்க இராத்திர தகவல்பாங்க, நைட் டைம் இஷாவுக்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் சித்தீக் அவங்களோட இரவு நேரத்துல சும்மா முதாக்கரா செய்வாங்க, இராக்க தகவல்பாங்க, தேவையில்லாத வீண் பேச்சு பேசுறதுல உம்மத்தை பத்தி கோலப்படுவாங்க, நல்ல விஷயங்களை பத்தி முதாக்கரா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவுபக்கரோட முதாக்கரா செய்யற தெரியுமா? அவுபக்கர் அவங்கள நபியவங்களும் ஆரம்பத்திலிருந்து கூட்டாரி. எப்ப இருந்து தெரியுமா? நபிப்பட்டதுக்கு முன்னால நபி சொல்றது அவங்களுக்கு 20 வயசு, ஹத் அபூபக்கர் 18 வயசு. அப்ப இருந்தே ரெண்டு பேரும் சரியான கூட்டாரி, ஜாஹிலியா காலத்துல கூட்டாரி, நல்ல நெருக்கம் ரெண்டு பேர். இப்பதான் நபியவங்க வளமே அவுபக்கர் அவங்க இராக்கிறாங்க, இந்த ஹதீஸ பதிவு செய்யறாங்க, சொல்றாங்க ஒரு நாள் இரவு அவங்க ரெண்டு பேரோட சேர்த்து நானும் இருந்து ஹத் உமர் மிதிக்காங்க, இரவு நேரம் மூன்று பேரும் கதைச்சிருக்கக்குள்ள மஸ்ஜித் நபி பக்கத்துல தான் கதைச்சிட்டு இருக்காங்க, பள்ளிக்கு வெளிப்பக்கமா திடீர்னு மாதிரி நபியவங்க பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு மாதிரி மஸ்ஜித் நபிக்கு போனாங்க. பள்ளிக்கு போனா இப்ப என்ன போறாங்க, நாங்க ரெண்டு பேரும் பின்னால போனோம். அங்க போய் பார்த்தா பள்ளியில ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தொழுகையில குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காரு. அலஹா குர்ஆன் ஓதுவார், இந்த சஹாபி அலஹா குர்ஆன் ஓதுவார். இவர் மதீனா வாசிதான், அன்சாரி சஹாபி, மதீனாவை சேர்ந்தவர், பெரிய அந்தத்துக்குரிய சஹாபி. இவர் நபியவங்களோட மிஸ்வாக்குக்கு பொறுப்பு, நபியவங்க தூங்குறதுக்கு தலைவன் ஏற்பாடு செய்யறது, டொய்லெட் போறதுக்கு தண்ணி ஏற்பாடு செய்யறது, பிரயாணம் போறதா பாட்டா ஏற்பாடு எல்லாம் இவர பொறுப்புலாம் இருந்துச்சு. அவ்வளவு நெருக்கமானவர் இந்த சஹாபி. மஸ்ஜித் நபியில குர்ஆன் தொழுகையில குர்ஆன் ஓதிக்கிட்டு அழகா ஓதுவாரு. நபியவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இவருக்கு பின்னால போய் நின்று அவர் ஓதுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கொண்டு இவங்க ரெண்டு பேரை பார்த்து சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யக்ரா அல் குர்ஆன் அம்மன் தரியன் ஃபல் யக்ரா யக்ரா இப்னு உம்மி அப்த். யாரு குர்ஆன் இறங்கிய முறப்படி ஃப்ரெஷ்ஷா இறங்கிய முறப்படி ஓத விரும்புறாரோ, இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தொழுகையில ஓதுற பிரகாரம் ஓதிக்கொண்டு போண்டு எங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார் சொல்றாங்க. நபி அவங்க சஹாபிக்கு ஒரு நன்மாராயம், இது ஒரு பெரிய பாரமான நன்மையான விஷயமா, அது இது போட்டி போடுறதுக்குரிய ஒரு விஷயமா, நன்மையான விஷயமா. ஆனா அந்த சஹாபிக்கு ஒரு ஒரு நன்மாராயம். ஹதரத் உமர் சொல்றாங்க, நான் உள்ளத்துல உறுதியா நியத்தி வச்சேன், இந்த நன்மாராயத்தை ஹதரத் அபூபக்கர் அவருக்கு செல்றதுக்கு முன்னால நான் தான் முதல் போய் செல்றது, எல்லாத்திலையும் அபூபக்கர் நன்மையை முடிஞ்சு போறாரு, இதுல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் முதலாவது இந்த நண்பர் இரவு நேரம் இருந்தீங்க. அதனால ஹதரத் உமர் சொல்றாங்க, உள்ளத்துல உறுதியா நியத்தி வச்சேன், முதலாவது நான் தான் இதை போய் செல்றது, இந்த நன்மாராயத்தை செல்றது. அடுத்த நாள் அதிகால நேரம் ஹதரத் உமர் எழுப்பிட்டு ஓடுறாங்க. எங்க போறாங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதோட வீட்டை போய் சலாம் செய்து கதவை தட்டினாங்க. அந்த சஹாபி பதில் சொல்லிட்டு வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தா ஹதரத் உமர் நிக்க கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஹதரத் உமர் பார்த்து, உமர் ரழியல்லாஹு உமர் என்ன விஷயம் இந்த நேரத்துல, இந்த நேரத்துல என்ன வந்திருக்கிறீங்க, இந்த நேரத்துல என்ன விஷயம் சொன்னாங்க? வேற ரெண்டு பேர் இதான் விஷயம், ராவ் இப்படி இப்படி நடந்துக்கி, அதான் நபியவங்க இப்படி ஒரு நன்மாராய் உங்களுக்கு சொன்னாங்க, அந்த நன்மாரத்தை செஞ்சுட்டு போக தான் வந்து சொன்னாங்க. ஹதரத் உமர் பேசிட்டு சொன்னாங்க, அப்படியா செய்தி? ஹத் அபூபக்கர் இப்ப சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. ஹத் அபூபக்கர் இப்ப தான் சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. பேசி பாருங்க, இன்னொரு ரிவாயத்துல வருவது, தாரே கல்பாவளை வருவது, இந்த ரிவாயத் ஹத் உமர் சொல்றாங்க, நான் போறேன், அது அபூபக்கர் சொல்லி முடிச்சு திரும்பி வந்துட்டு இருக்காரு சொல்றாங்க. இதுதான் அந்த சஹாபாக்களுக்கு மத்திய என்ன போட்டி, துன்யாவுல இல்ல போட்டி, தீன்ல மோத்துக்குரிய தயாரிப்புல நன்மையை கொள்ளையடிக்கிற விஷயத்துல போட்டி போட்டாங்க. இந்த போட்டி தான் இந்த வாழ்க்கையில, இந்த போட்டி போடுறதுக்குரிய தலைமை தான் தான் இந்த உழைப்பு தந்திருக்கோம். இந்த உழைப்புல செய்யற எந்த தியாகமும் வீணாகாது, எந்த கவலையும் வீணாகாது, எந்த மசூராவும் வீணாகாது. நான் செய்யற உழைப்புல மத்த மனுஷன் பராமரிக்கலாம், ஆனா இதுவே கூலி எல்லாம் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். பொறுமதியான உழைப்பு, இன்ஷா அல்லாஹ் தியாகத்தோட உழைப்பு செய்ய தயாராகும் இன்ஷா அல்லாஹ்.